கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. எண்ணாகமம் 16 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். சரி, போதும். நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுசு நீங்க வாசித்தீங்கன்னா, தாத்தான், அபிராம், கோராகு என்ற மூன்று பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். கோராகு வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். தாத்தான், அபிராம் என்கிறவங்க ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க மூலமாக வந்த கலகத்தை குறித்தும் அதனுடைய முடிவை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். 17 அதிகாரத்தில் ஆண்டவர் கர்த்தர் வந்து ஆரோனை ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொண்டு, அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், கர்த்தர் ஆரோனை தம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக அவனுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்துவதை 17 அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அந்த 2 அதிகாரங்களை குறித்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். கவனமா நீங்க கேளுங்க. உள்ள பிரசங்கத்தின் தலைப்பு The Life of Moses Part 10. மோசேயின் வாழ்க்கை 10வது பாகம். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு 5 பிரசங்கத்தோடு முடிவடையும். The Life of Moses Part 10. இங்க கோராகு, தாத்தான், அபிராம் என்ற மூன்று பேரால வந்த ப்ராப்ளங்களை நம்ம இங்க வாசிக்கிறோம். மோசேயை கர்த்தர் ஒழித்து என்று தெரிந்து கொண்டார். அக்னி சம்பத்தின் மூலமாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். யாத்ராம 3 அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். பின்பு அவன் புறப்பட்டு போய் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் தாண்டி அவர்கள் வந்து சீனாய் மலையண்டையில் வருகிறார்கள். சீனாய் மலையில் வரும்பொழுது கர்த்தர் அந்த சீனாய் மலையில் இறங்கி கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்கிறார்கள். கர்த்தர் மோசையை அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அவனை மகிமைப்படுத்துகிறார். காலையில் சொன்ன அவனுக்கு அடாப்ஷன் அங்கே ஏற்படுகிறது என்று சொன்னேன். ஆண்டவர் அவனை பிளேஸ் பண்ணுகிறார். யாத்ராமா 3 இந்த யாத்ராம 19 அதிகாரம். இவ்விதமாக கர்த்தரால் உறுதியாக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி, அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதியாக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி முதலாம் யாத்திரைக்கு அவன் காரணமாக இருக்கிறான். அல்ல, முதலாம் யாத்திரை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகுது. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாடஸ் வந்து 2 யாத்திரைக்கும் 3 யாத்திரைக்கும் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. அதனால முதலாம் யாத்திரையில என்ன நடந்ததோ அதுதான் 2 யாத்திரையில நடக்கிறது, 3 யாத்திரையில நடக்கிறது. நீங்க அதே போல ஒரு ஊழியத்திலே மறுபடியும் வந்திருக்கிறீங்க. நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசி சோரன் வில்லியம் மேரியன் பிரன்ஹாம். ஒரு மதத்தான தீர்க்க தரிசி ஆண்டவர் கொண்டு வந்தார். அவருக்கு 2 அடையாளங்களை கொடுத்தார். அவர் நம்மை வந்து சாதனத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பாத ஜீவியத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பற்றி, நம்ம பரிசுத்தாவியை பற்றி, நம்ம ராச்சருக்கு நம்ம ஆயத்தமாக கொண்டிருக்கோம். இதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் வந்து அந்த தீர்க்க தரிசியை கொடுத்தார். ஃப்ரம் யார்ட் டு குளோரி, இந்த பூமியிலிருந்து நம்ம மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது. பேட் எக்ஸடஸ் இருக்கிறதுலே மகத்தான ஒரு யாத்திரை. இந்த 2 யாத்திரைகளும் இதுல போய் முடிவடைகிறது. இது ஒரு ஃபைனல் எக்ஸடஸ் ஆக இருக்கிறது. மிக முக்கியமான யாத்திரை இருக்கிறது. நம்ம ஆண்டவர் அதுல குணந்திருக்கிறார். நீங்க அதுல இன்க்ளூடிங் ஆயிருக்கிறீங்க. கர்த்தரை பற்றி எவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு வருதோ, கர்த்தரை அறிகிற அறிவு வருதோ, அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அவ்வளவு ஜீவன் கிடைக்கும். அதுக்கு பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்டாதான். இந்த பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்க மனசில்லை. சில சர்ச்சைக்கும் வருதில்லை, மார்னிங்கும் வரதில்லை, ஈவினிங் வரதில்லை. பக்கத்தில் தான் வீடு இருக்கும், வரமாட்டாங்க. ராப்பூஜனத்துக்கும் வரமாட்டாங்க. வர 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 அன்பு தணிஞ்சு போகுது. வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னா இன்னும் அதிகமாக கர்த்தரை நேசித்து தான் ஜெயிக்கணும். சோர்ந்து போகும்பொழுது இருக்கிறதும் பின்வாங்கி போகும்பொழுது கெட்டு போகிறார்கள். நியாய தீர்ப்பினாலே சந்திக்க வேண்டியதாக பார்த்து ஸ்டாண்ட் பண்ண முடியல, வாழ்க்கையில ஸ்டாண்ட் பண்ண முடியல, இந்த பிரயாணத்தில் தொடர்ந்து அவளால் வர முடியல. காலையில் வந்தவங்க சிலருக்கு ஈவினிங் வரைக்கும் மனசு இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுப்பதில்லை. நீங்க அப்படி செய்யும் பொழுது மேற்கொண்டு மேற்கொண்டு சோதனை வரும். அதனால அதெல்லாம் ஜெயிச்சு நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து விடுதலை அதிகமா கிடைக்கும். ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா அடுத்த வாரம் வர முடியாத சூழ்நிலை ஆயிரும். இதுவாக தான் நம்ம கண்டினியூட்டியை விடக்கூடாது, டச்சை விடக்கூடாது. எந்த சூழ்நிலை மத்தியிலையும் கத்தரை நம்ம ஆராதித்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால் அடிக்கடி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். முறுமுறுத்து கடைசியாக கடந்த வாரத்தில் நம்ம தியானத்தை பொழுது காதேஸ் பர்னா என்ற இடத்துல வரும் பொழுது காதேஸ் பர்னா வந்து இருந்தால் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் த வேர்ல்ட் என்று பிரதர் பர்னா சொல்கிறார். உலகத்தின் நியாயஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவர் அங்கே அவர்களை நியாயம் தீர்த்த இதுவரைக்கு 10 முறை முறுமுறுத்தவர்கள் அந்த தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாரும் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க பிரவேசிக்க முடியாது. 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பிறகு மனாந்திரத்தில் பறக்கிற குழந்தைகள் தான் அங்க போக முடியும் என்று சொல்லிவிட்டார். கடந்த வாரத்தில் அதை ரொம்ப விளக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கு. இப்பொழுது அடுத்த பிரச்சனை வருது, அதுதான் இந்த 8:16. அடுத்த ப்ராப்ளம் யாரால வருதுன்னா ஒரு மனுஷனால வருகிறது. ஒரு மனுஷன் ப்ராப்ளத்துக்கு காரணமாக இருக்கிறார். 16:1 வாசிக்கலாம்.
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன்.
இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், இசையாரினுடைய மகன் கோராகு என்பவன். அவன் என்ன செய்கிறான் என்றால் ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தான் அபிராம் என்ற 2 பேரையும் அவன் சேர்த்துக்கொண்டு இன்னொருத்தனையும் சொல்லியிருக்கு, ஆனால் அவனை பற்றி முக்கியத்துவம் இல்லை. இந்த 2 பேர் பிரதானமானவர்கள். ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த அந்த 2 பேரை சேர்த்துக்கொண்டு அவன் வந்து கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவன் பக்கத்தில் 250 பேர் சேர்ந்துட்டாங்க. 2 வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர்களில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு
250 பேர் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாமே எல்லாம் பிரபலமானவர்கள் சொல்லியிருக்கு. ரொம்ப பாப்புலர் பீப்புள், ரொம்ப முக்கியமானவங்க, சில லீடர்ஸ், சில தலைவர்கள், கோத்திர தலைவர்கள். இவங்க எல்லாமே வந்து யார்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கோரா கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து அங்க கோராகுக்கு ஒரு சேர்ந்து கொண்டு மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நின்று என்ன சொல்றாங்க? 3:10
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்?
நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க. மோசே ஆரோனை பார்த்து சொல்ல, மோசஸ் வந்து இருக்கிறான், ஆரோன் வந்து ஹை பிரீஸ்டா இருக்கிறான். நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் தான். ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு மேல, சபைக்கு மேல உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்றார்கள். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நீங்க ரொம்ப அதிகாரம் பண்றீங்க, மிஞ்சி போறீங்க, சபையாருக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று அவங்க இவ்விதமாக எதிர்த்து பேசுது. அந்த அடிக்கல, சண்டை போடல. அதனால அடிக்கிறது சண்டை போடுறதுதான் நம்ம கலகம்னு நம்ம நினைக்கிறோம். கலகம் வந்து வாயின் வார்த்தையினால வருது. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக மோசஸ் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆசாரியன், 2 பேருமே தேவனால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களா தானா வரல. மோசஸ் வந்து ஆடு மேய்க்க போயிட்டான், எல்லாத்தையுமே மறந்துட்டான். இனிமேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கலாம் வேண்டாம், நம்ம ஆடு மேய்ச்சு நம்ம பிழைப்பு தொழிலை நடத்தலாம்னு அவன் அப்படி போயிட்டான். அவன் கத்தர் தான் அவனை அழைச்சார். அதே போல ஆரோனை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 5:4.
மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை.
மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்துக்கு தானா ஏற்படுவதில்லை. அதனால அவன் தானா வரல, அவனா ஹை பிரீஸ்டா வரல, கர்த்தர் அவனை அழைத்தார். ஆமென். இந்த ரெண்டு பேருமே கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க. ஆரோன் வந்து அண்ணன், மோசே வந்து தம்பி. மோசையை காட்டிலும் ஆரோன் 5 அதிகம். இந்த நேரத்தில் ஆரோனுக்கு 100 இருக்கலாம். ரொம்ப ஓல்டு மேன். மோசே வந்து 80 தான் கத்திரத்தோட ஜனங்களை வழி நடத்துகிறார். மோசையை விட ஆரோன் வந்து 5 அதிகம். இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கத்தரால ஏற்படுத்தப்பட்ட ஊழியர், ப்ராஃபிட் அண்ட் பீஸ், சொல்ல போனா ப்ராஃபிட் அண்ட் பாஸ்டர் என்று சொல்லலாம். தீர்க்க தரிசி எல்லாத்தோட மேலான ஊழியம், பாஸ்டர் ஊழியம் அதுக்கு கீழே இருக்க ஊழியம். இந்த ரெண்டு ஊழியமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது. ரெண்டு பேரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், ரெண்டு பேர்த்து பேசுறான், தாத்தான் அபிரான்ட்ட பேசுகிறான், அவங்களும் வந்து செஞ்சாங்க, இவனால வஞ்சிக்கப்படுகிறாங்க. 290 பிரபலமானவர்கள் எல்லாம் பேசி அவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டான். இந்த காரியங்கள் மோசைக்கும் தெரியாது, ஆரோனுக்கு தெரியாது. இது உள்ளோடி நடக்கு, கீழோடி இது நடக்கு. சொல்றேன், அமல்ராஜ் என்ன செய்யறார்? சர்ச்சை முடிஞ்ச உடனே வாலிபர்கிட்ட பேசுறாரா, சௌரமாட்ட பேசும்போது. அப்ப நான் என்ன செய்யறேன்? அதை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போறேன். சரி, ஆண்டோனி அமல்ராஜ் கத்தோடைய வார்த்தையை பேசும் பொழுது, டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, எல்லாரும் தானே பக்தி விருத்தி அடைகிறாங்க. அந்த சகோதரனால இவங்க விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் நினைச்சேன். பின்பு அந்த சகோதரன் என்ன பண்ணுகிறார்? அவங்களுடைய போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு 1 பேசுறது. என்ன பேசுறது? பாஸ்டருக்கு விரோதமாகவும் இங்க உபதேசத்துக்கு விரோதமாக பேசுறது. இந்த சகோதரமாகவும் 10-15 என்ன செஞ்சுட்டாங்க? ஒருத்தரும் யாங்கிட்ட வந்து சொல்லல. இதமாக வந்து ஆண்டோனி ராமல் ராஜ் பசுத்தாவியை பெறுவதை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்படிங்கிற என்ன டாக்டர்னு யாருமே சொல்லல. கடைசியில் முத்தின பிறகுதான் எனக்கு தெரியுது. இப்படி ஒரு சகோதரன் வந்து நல்ல மாதிரி பேசுற மாதிரி ஜனங்களை வஞ்சிக்கிறவங்களுக்கு, இவங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவங்களும் தங்களை ஆதிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது அது ஒரு நமக்கு ஒரு ஷாக் நியூஸ் ஆயிருச்சு. அதே போல கோராகு செய்தது மோசஸ் ஆரோனுக்கு ஒரு ஷாக் நியூஸ். அன்னைக்கு நடந்ததுதான் இப்ப நடக்குது, ஒன்றும் புதுசு கிடையாது. அன்னைக்கு நடந்துன்னா இன்னைக்கு நடக்காதுன்னு இல்லை, அன்னைக்கு நடந்ததுதான் இன்னைக்கு நடக்குது. முன்னால நடந்ததுதான் இப்பொழுது நடக்குது, இனிமேலும் நடக்க போகுது. அதான் இருந்தாலும் அந்த யாத்திரையை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹலலூய. அந்த மினிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹலலூய. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்றால் மனுஷனுடைய முயற்சியினாலே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க செய்வது அவங்க பார்வைக்கு நலமாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வைக்கு எவ்விதமாக இருக்கிறது என்பதை அந்த கோராக அறியாமல் இருந்தான். அங்க நம்ம பார்க்கும்போது இவன் வந்து 250 சேர்த்துக்கொண்டான். சேர்த்துக்கொண்டு அங்கே மோசைக்கிறதமாக பேசுகிறான். சபையாரிலின் அநேகர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஒன்றும் பேசல, ஆனாலும் அதுக்கு விரோதமாக குரல் கொடுப்பதில்லை. ஒருத்தர் தப்பா சொன்னா உடனே கடிஞ்சுக்கணும். நீ சொல்ற வார்த்தை வார்த்தைக்கு விரோதமா இருக்கு, நம்ம சபையின் உபதேசத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு அவங்களும் நிறைய பேர் கடிந்து கொள்ளல. அதை அவங்க கண்டும் காணாத போல இருக்கிறாங்க. அதனால இப்பொழுது இதை கேட்ட உடனே என்ன செய்கிறான் என்றால், அங்க மோசே முகங்குப்புற விழுந்தான் என்று வாசிக்கிறோம். 4 வாசிக்கலாம்.
மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான்.
மோசே இதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அதனால முகம் குப்புற விழும் பொழுது இப்படி பொத்தினி முகம் குப்புற விழுகிறது. முகம் வந்து தரையில படும்படியா விழுகுது, சாஸ்தாங்கமாக விழுகுது. ஒரு ஷாக் நியூஸ். கர்த்தர் நம்மை அழைத்தார், இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம கூட செய்திருக்கிறார். அதனால நம்ம மினிஸ்ட்ரியில ப்ராப்ளமே வராது. யாரும் ப்ராப்ளம் ஏற்படுத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை. எல்லாமே வார்த்தையின்படி ஒழுங்கு கிரமால் போய்கொண்டிருக்கிறது. அதனால அவங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு கலகம் வரும் மோசம் நினைச்சு பார்த்ததே கிடையாது. எல்லாமே பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி கலகம் வரும்? இதனால அதை கேள்விப்பட்டவன் எதிர்த்து நின்று பேசின உடனே அவன் வந்து முகங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். அதனால முகங்குப்புற விழுவது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஆண்டவரே நீர்தான் இதுக்கு தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும், நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல, இதை இந்த ப்ராப்ளத்தை எப்படி கையாள வேண்டும், இதுக்கு பதில் என்ன, இந்த கலகத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஜபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவதற்காக ரெண்டு பேரும் ஜாமன் ஆரம்பிச்சிட்டாங்க. முகங்குப்புற விழுந்தார்கள். எங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த ப்ராப்ளத்தை வந்து நீர் தான் ஹேண்டில் பண்ண வேண்டும், நீர் இதை டீல் பண்ண வேண்டும், நீர் இந்த ப்ராப்ளத்தில் டீல் பண்ணி இதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக முகங்குப்புற விழுந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான், ப்ராப்ளங்கள் வரும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்து நம்மை ஜெபத்துக்கு தள்ளுகிறது. ப்ராப்ளங்கள் ஏற்படும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணினால் அதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்காதபடி, அதை குறித்து கவலைப்படாதபடி நம்ம போய் ஜெபத்தில் ஊக்கமாக இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு முடிவை ஏற்படுத்தி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. இப்பொழுது இவன் வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஊழியத்துக்கண்டு பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரத்தால் என்றால் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இருக்கிற இடம் அவங்களுக்கு வெளிநிலங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு கர்த்தரே சுதந்திரம், கர்த்தருக்கே அவங்க ஊழியம் செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் ஆசாரியனாக ஆண்டவர் ஆராதனை தெரிந்து கொண்டிருக்கிறார். லேவியர்கள் பணிவிடை ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆரோனும் அவனுடைய குமாரோ ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஊழியத்தில் ரெண்டு கேட்டகரி இருக்கிறது, ஒன்னு பிரீஸ்ட், இன்னொன்னு லீவைட். இந்த லேவியர்கள் பணிவிடை வேலை செய்வது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆரோனுக்கு வந்து ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால இவன் கோகாத் புத்திரரை சேர்ந்தவன். கோகாத் சந்ததியால் வந்து பரிசுத்தமான பணிமூட்டுகளை சுமக்க வேண்டும். என்னாகமா மூணாவது இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த குத்துவிளக்கு, அந்த உடன்படிக்கப்பட்டி, அந்த தூப பீடம், இதெல்லாம் வந்து சுமந்து கொண்டு தோல் மேல சுமந்து கொண்டு போகிற ஊழியம் கோவாத்துவாத ஊழியம் வந்து பரிசுத்தமான ஊழியம். பரிசுத்தமான பொருட்களை அந்த பாளையம் புறப்பட்டு போகும்பொழுது அதை சுமந்து கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நல்ல ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆரோனுக்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்வதென்றால் அவன் வந்து மகா பசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்க வேண்டும், காலையிலும் மாலையிலும் தேவனுக்கு தூபம் காட்ட வேண்டும். தூபம் செலுத்துவது அது ஆசாரிய ஊழியம். அவனுக்கு விசேஷித்த வஸ்திரங்கள் உண்டு, அவனுக்கு வந்து ஒரு விசேஷித்த ஒரு தலப்பா அந்த அங்க வந்து பாகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அவனுடைய டிரெஸ்ஸே கொஞ்சம் வித்யா ரொம்ப அலங்காரமாக இருக்கும். அவனை விசேஷித்தவனாக கர்த்தர் மாற்றினார். ஆமே. ஆமே. இப்பொழுது இந்த கோராக்கு என்னன்னா, இவன் கோலா சந்ததியை சேர்ந்தவன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இதனால அவன் என்ன பண்றான் என்றால், நமக்கு ஆசாரிய ஊழியம் கிடைக்கலையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். நமக்கு ஆசாரிய ஊழியம் கிடைக்காதபடி, ஆசாரிய ஊழியம் ஆரோனுக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு அந்த ஆரோன் அந்த ஊழியம் கிடைத்தால் நலமா இருக்குமே, நான் பாஸ்டராகணும், நான் பாஸ்டராகலையே, நான் வந்து சத்தியத்தை தானே அங்கேயும் சொல்லிட்டு இருக்கிறேன், பாஸ்டராகணும். பாஸ்டராகணும்னா ஆண்டவர் முதலாவது உன்னையும் அழைக்கணுமே, ஆண்டவர் அழைக்காம பாஸ்டராக முடியுமா? அது அவனுக்கு தெரியல. அவங்க மட்டும் வந்து அவர் மட்டும் அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறார். அதனால ஒரு பொறாமை, ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படுது. அந்த கோராய்க்கு அவிதமான ஒரு ஆவி வந்து விட்டது. பாஸ்டர் ஆகணும்னா கர்த்தர் அழைக்கணும், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து வந்திருக்கிறார், பல வருஷமா ஊழியம் செய்திருக்கிறார், விசுவாசத்தில் ஜீவிச்சிருக்கிறார், அது எவ்வளவு அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. மோசே எவ்வளவு உபத்திரத்தின் வழியா வந்திருக்கிறார், இதை கத்தர் அவனை எவ்வளவு பாடுகளின் வழியா நடத்தியிருக்கிறார். ஆனா இவன் வந்து நினைச்ச உடனே நம்ம பாஸ்டர் ஆகணும், நமக்கு அந்த ஆசாரிய பட்டம் கிடைக்கலையே. ஆசாரிய பட்டம் பிரீஸ்டாக மாறல, நான் லீவைச்சா இருக்கிறேன், இதை எல்லா வேலையும் செய்யறேன், ஊழியர் தான் செய்யறேன், ஆனா பாஸ்டரிங்க ஸ்தானத்துக்கு நான் வரலையே, அந்த ஸ்தானம் எனக்கு வேண்டும் என்று இவனுக்கு விருப்பம் ஏற்படுகிறது. அதனால அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ரூபன் கோத்திரத்தோடு கூட தாத்தான் அபிராம் கூட்டத்தோடு பேசுகிறான். இந்த கோகாத் புத்திரை வந்து ஆசிரிப்பு கூடாரத்துடைய தென்பகுதியில் தான் அவங்க இடம், அவங்களுடைய பிளேஸ் வந்து மோசே ஆரோனுடைய இடம் கிழக்கு பகுதி, ஆசிரிப்பு கிழக்கில் அங்க இருக்கணும், இவங்க வந்து சவுத் சைடில் இருக்கணும். இந்த சவுத் சைடில் வந்து ரூபன் கோத்திரம் இருக்கு, அந்த ரூபன் கோத்திரத்தார் வந்து சவுத் சைடில் இருக்கிறாங்க, இவனும் சவுத் சைடில் இருக்கிறான். அதனால ரெண்டு பேர் வீடும் பக்கத்தில் இருக்கு. இந்த அந்த கோராகு வீடும் தாத்தான அபிராம் வீடும் வந்து பக்கத்தில் இருக்கிற, இந்த ரெண்டு பேரும் வந்து தென்புறத்தில் தான் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அதனால கோராகு என்ன செய்யறாங்கன்னா அவங்க கூட போய் அடிக்கடி பேசுவது. பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருப்பதனால அவங்க ஒரு கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. அந்த கமிட்டிங்கில் என்னன்னா ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அதை பேசுறது. பாஸ்டர் என்ன சொன்னார், சர்ச்சில் என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி இவங்க வீடு எல்லாம் வீடுலாம் பக்கத்தில் இருக்கனால இவனுக்குள்ள இதே டிஸ்கஷன் நடக்குது. நன்மைக்கு எதுவாக கூடி வந்தா சந்தோஷம், ஒரு பக்தி விட்டு தீமைக்கு எதுவாக கூடுனீங்கன்னா, குறை கண்டுபிடிக்கும்படியா கூடுனீங்கன்னா, மற்றவங்களை அர்த்தமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக கூடி வந்தா அது தீமைக்கு எதுவானது. அதனால இவன் தீமைக்கு எதுவாக கூடுனா நன்மைக்கு எதுவாக கூடல. கத்தர் பார்ந்து ஆண்டவர் நம்முடைய தீர்க்க தேசியை கொண்டு வந்து எப்படி அற்புதமா வழி நடத்திருக்கிறார். வானத்திலிருந்து நமக்கு மன்னாத தரார், கண்ணிலிருந்து தண்ணீர் தரார். நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வந்து 10 commandments இன்னும் எவ்வளோ கடந்த ஆசிரிப்பு கூடத்தெல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் ஒழுங்கு கிரமமா போகுது. கத்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், நமக்கு இப்படி தர்றதுக்கு நம்ம தகுதி கிடையாது இப்படின்னு அவங்க பேசினாங்கன்னா அவங்களுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே. கத்தர் அவங்க ஆசீர்வதிப்பாரு. இப்படி பேசுறதுக்கு பதிலாக மோசே வந்து மிஞ்சி போறாரு. ஆரோனுக்கு அவங்க அண்ணனுக்கு வந்து அந்த பட்டத்தை கொடுத்துட்டார், ஆரோனுக்கு அந்த ஆசாரிய பட்டத்தை கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு நல்ல பைபிள் தெரியும், நான் ஆரோனை காட்டிலும் ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நானும் பிரீச் பண்ண முடியும், ஆனா என்ன வந்து ஆசாரியனை மாத்தாதபடி அவனை கொண்டு போய் மாத்திட்டாரு. இப்படி பேசும்பொழுது அப்பொழுது இந்த ரூபன் கோத்திரத்தை சேர்ந்ததானே அந்த தாத்தான் அபிராம் அவங்களும் கம்ப்ளைண்ட், இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்ன கம்பெனி கொடுக்கிறான்னா, நான் இந்த ரூபன் தான் முதலாவது பிறந்தவர், 12 பிள்ளைகள்ல ரூபன் தான் எல்டர்சன், ஆனா வந்து எங்களுக்கு புத்திரசீவிகாரம் கிடைக்கல, புத்திரசீவிகாரம் யோசிப்புக்கு போயிட்டு யாக்கோபு வந்து அதை யோசிப்பு கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, நான் தான் எல்டர்சன், அந்த கோத்திரத்தை சேர்ந்த நாங்க தான் லீட் பண்ணிட்டு போனோம், காங்கிரிகேஷனையே நாங்க தான் லீட் பண்ணணும், முதல் பாளையமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு போய் யூதா கோத்திரத்துக்கு கொடுத்துட்டாரு. மோசே என்ன செஞ்சார் என்றால், யூதா கோத்திரத்துக்கு அந்த அந்த முதல் பாளையமாக புறப்பட வேண்டும். ராஜா வந்து யூதா கோத்திரத்தில் தான் தோன்றுவார், கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தான் வருவார், அவங்களுக்கு எங்களை விட அதிக முக்கியத்துவம். இதுதான் ஒரு கம்பாரிசன் பண்றோம், எங்களை விட அவங்களுக்கு அதிக முக்கியம். உன்னை இவன் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம்னா அவனும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறான். இந்த ரெண்டு பேரும் தீமை கேது வாய்ப்பு கொடுது. ஒருத்தர் குறை சொல்றதுல ரெண்டு பேரும் ஐக்கியமாயிருவாங்க. எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க, குறை பேசுறது. குறை பேசினதுல யாருக்கோ விரோதமா குறை பேசுறதுல ரெண்டு ஒன்னா இருக்கிறாங்க. அவனால எப்படி இந்த ரூபன் கோத்திரத்தார் வந்தாங்கன்னா, காரணம் இவன் குறை பேச சொல்ல அவங்களும் குறை, அவங்களுடைய கிரீவன்சஸ் எங்களுக்கு எங்க கோத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எலிசாபான் லீடராக அவர் இருக்கிறார், எங்களை லீடரா மாத்தல, இப்படின்னு பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்குள்ள நடக்குது. மோசைக்கு ஆரோனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு வந்து அவன் வந்து 250 பேரை சேர்த்துக்கிட்டு வந்து இதை மோசை வீட்டுக்கு முன்னால வந்து அவன் கூடாரத்துக்கு முன்னால நின்று அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான், நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க, ரொம்ப அதிக அதிகாரம் பண்றீங்க, ரொம்ப வந்து உங்களுடைய இதை உங்களுடைய ஆளுமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நீங்க எல்லாரையும் கடிந்து கொள்றீங்க, எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதனால நீங்க ரொம்ப அளவோடு, நீங்க அளவோடு போங்க, சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கிறாங்க. பாத்தீங்களா, இதை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கும் பொழுது சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பதனால்தான் கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறார். இதுக்கு நம்ம ஆமென் சொல்லக்கூடாது. மூணாவது வாசிக்கலாம்.
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார்கள்.
அவங்களுடைய கருத்து என்ன, அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள், அதனால கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார் என்று அவங்க சொல்லுகிறாங்க. அது ரைட்ஸா? அவங்க சொன்னது, அவங்க கோராது சொன்னது ரைட்ஸ் கிடையாது. சபையார் எல்லாரும் பரிசுத்தமாக இருப்பதனாலே கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார் என்று அவங்க சொல்ற கருத்து, அது வந்து சரியான கருத்தா இல்லை. தேவன் வந்து தம்முடைய கிருபையினாலே நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தினால அல்ல, அவருடைய கிரேஸ்னால. நீங்க பரிசுத்தமா இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் உங்க பரிசுத்தத்தினால ஆண்டவர் உங்க கூட இல்லை. நீ அவருடைய கிருபையினாலே, ஹல்லேலூயா, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே, அந்த தெரிந்து கொள்வதின் படியே இருக்கிற அந்த கிரேஸ், அந்த லவ், அந்த அன்பின்படி, எலக்டட் லவ், அதன்படிதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால கிரேஸ் வந்து, கிரேஸ் அவங்க டிபெண்ட் பண்ணாதபடி தங்களுடைய சொந்த பரிசுத்தத்தை அவங்க வந்து நினைக்கிறார்கள். அதே போல ஒருத்தர் வந்து புறம்பான பாவம் அவங்களுக்குள்ள இல்லைன்னா தங்களை பெரிய பரிசுத்தவானா நினைச்சுக்கிடுவாங்க. அவள கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, தாண்டவருடைய தம்முடைய கிருபையினாலும் உங்களோட கூட இருக்கிறார். எத்தனை மரம் முறுமுறுத்திருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்படிதான் ஸ்டிப் நெக்கட் பீப்புள், அப்படிதான் சொல்லியிருக்காரியா, அவங்க பரிசுத்தவான்கள் எடுக்க முடியாது. நம்முடைய பரிசுத்தத்தினால நம்ம தேவனுக்குள்ள போக முடியாது. அவருடைய கிரேஸ், ஹல்லேலூயா. அதனால கிரேஸ் வெர்சஸ் ஹோலினஸ், இவங்க தங்களுடைய சொந்த பரிசுத்தத்தை அவர்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள். அது வந்து தவறான காரியம். அடுத்தபடியாக நீங்க வந்து உங்களை சபைக்கு மேல நீங்க உயர்த்துகிறீர்கள். ஆண்டவரே அங்க வைத்திருக்கும் பொழுது இவங்களா உயர்த்தினாங்க? ஆண்டவரே வந்து கோராகு கூட்டத்தார் மேல மோசையும் ஆரணையும் வைத்திருக்கிறார், அவர் தான் வைத்திருக்கிறார், நீங்க உயர்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தப்பு இல்ல. இவங்களா தங்களை உயர்த்தல, ஆண்டவரா உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை வந்து கர்த்தரே ராஜாவாக மாற்றினார். அவனா ராஜாவா மாறணும்னு விரும்பல, அவன் எடுத்து அந்த பதவியை எடுத்துக்கொள்ளணும்னு அவன் வரல. அதனால அப்படி நானா எடுத்துக்கொள்ளக்கூடாது, கர்த்தரே என்னை கொண்டு வரணும், நான் சவுலை கொண்டு நான் வரக்கூடாது. அந்த அப்பாயிண்டட் டைமுக்காக கொண்டு காத்திருக்கும் பொழுது கர்த்தரே அவனை ராஜாவாக மாற்றினார். அதனால இவங்க சொல்றது தப்பு, அது இவன் சொல்ற குற்றச்சாட்டு தவறா இருக்கிறது. கர்த்தர் அவங்களை உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறார். ஹலே. நம்ம அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளல, அவரே அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனால அவன் சொல்லுகிற காரியங்கள் வந்து தவறாக இருக்கிறது. அவர் கர்த்தர் நம்ம நடுவில் எப்படி இருக்கிறார், அவருடைய கிரேஸ்னால இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள், நீங்க என்ன ரொம்ப அதிகாரம் பண்றீங்க, இந்த மாதிரி சொல்வது. இதுதான் ஏத்து பேசுறவங்க கடைசியில் அதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் மேல இல்லாத தப்பெல்லாம் சொல்லி நீங்க ரொம்ப இதா சொல்றீங்க, எல்லாரையும் நீங்க ஈக்குவலா பார்க்கணும், நீங்க அவங்க அப்படி பார்க்கீங்க, இவங்க எப்படி பார்ப்பீங்க. இது கோராக ஆதி. கர்த்தர் வந்து பாஸ்டரை அழைச்சாரா, அவரை வந்து ஆண்டவர் இன்னும் மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரா, கர்த்தர் பாஸ்டரோடு கூட இருக்கிறாரா, நம்ம உளித்துல ஆண்டவர் இருக்கிறாரா, இதை பார்க்கணும். அவருடைய எல்லாமே அவருடைய கிரேஸ்னால தான். ஹல்லேலூயா. அவரே நம்மளை அந்த ஸ்தானத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமே. இதனால பொறாமை ஏற்பட்டது, போட்டி மனப்பான்மை ஏற்பட்டது. அதனால பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சபைக்கு மேலாக ஏன் உயர்த்தீர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்டில் இவனால அதுக்கு ஒன்னும் பதில் கொடுக்க முடியல. பதில் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. செவி கொடுக்க மாட்டாங்க. இதனால ஜெபம் பண்ணுவதை தவிர வேற ஒன்னும் வழி இல்லை. முகம் குப்புற விழுந்தான். இப்படி அநேக முறை வந்து மோசஸ் வந்து முகம் குப்புற விழுகிறான். இவங்களோடு எதிர்த்து போராட முடியாது. வாயாடி வாய் இவங்க அதிக பேசுவாங்க, சத்தம் அதிக போனா இவங்களை நம்ம மிஞ்சி பேசுங்க. சொன்னாலும் அதுக்கு நிஜம் இருந்தால் பேசிக்கிட்டே அது இருக்குமே ஒழிய அந்த தர்க்கத்துக்கு வந்து முடிவு ஏற்படாது. விடிய விடிய பேசினாலும் புத்தி வராது. என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் நம்ம அதை முடிச்சுக்கிட்டு அங்க நம்ம வந்து ஜெபம் பண்ணும். சிலர் வந்து என்ன நேரடியா பேச பயப்படுவாங்க, போன்ல பிடிச்சுக்கிடுவாங்க. நாம அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் பதில சொன்னாலும் அவங்க அதுக்கு பேல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசாம போனை கட் பண்றதுதான் பெஸ்ட். இப்படி நான் அநேக தர்க்கங்களை சந்திச்சிருக்கிறேன். போன்ல பேசிட்டு விட மாட்டாங்க, இதான் சான்ஸ்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்துட்டு இவங்க ஆதி வித்தியாசமா இருக்குது, போனை கட் பண்ணிட்டு ஜபத்துல தான் வைக்கும். அதனால இவன் முகம் குப்புற விழுந்தான். அந்தவரே இதுக்கு நீர்தான் தீர்வு ஏற்படுத்த வேண்டும். இவங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த ப்ராபத்தை நீர் வந்து முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் ஜபத்தில் இருந்தான். பின்பு கத்தர் அவனுக்கு என்ன செய்யறாள் அவங்க கூட பேசும்படியாக சொல்லுகிறான். அவன் போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆறாம் வசனத்தில் வாசிக்கலாம்.
ஒன்று செய்யுங்கள், கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும். பின்பு அவன் கோராகும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் நின்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் நின்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான்.
கர்த்தரை ஹேண்டில் பண்றதுக்கு ஆண்டவர் மோசேக்கு அங்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மோடி கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த அனுபவத்தை நம்ம பெறணும். நான் வந்து கொஞ்சம் பெற்றிருக்கிறேன், ஆனா நான் பெற வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. வேதனையோடு ஒரு அனுபவத்தை பெறணும். ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், நம்முடைய ஹார்ட்ல பேசுகிறார். மோசே ஆரோன் முகம் குப்புற விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் வந்து மோசேக்கு இவங்க பேசுகிறார். மோசே எழும்பி போய் அந்த அவங்களை சந்திக்கிறான், அந்த கோராகு கூட்டத்தை சந்திக்கிறான். நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வாங்க, நீங்க உங்க தூப கலசத்தை எடுத்துட்டு வாங்க, அதுல அக்னியும் தூப வர்க்கத்தையும் போட்டுட்டு நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்த நீங்க தூபம் காட்ட வாங்க. ஆரோன் தானே தூபம் காட்டுகிறான், உங்களுக்கு அந்த ஜாப் தானே வேணும்னு நினைக்கிறீங்க. அதனால என்ன செய்ய, கோராகி நீ அதுக்கு ஆசைப்படுறல்ல, அதனால நீனும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய உன்னோடு சேர்ந்த 250 பேரும் அவங்க உங்களுடைய சொந்த தூப கலசத்தை எடுத்துட்டு வந்து அதுல அக்னியும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போய் நீங்க தூபம் காட்டுங்க. அப்பொழுது ஆண்டவர் வந்து உங்களை தெரிஞ்சு கொண்டாரா இல்லையா என்கிறத ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆமே. இவ்விதமாக அவன் சொல்லும் பொழுது அவளுக்கு அங்க வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் நம்ம நீங்க சின்சியரா ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க கூட பேசுவார். என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வெயிட் பண்ணணுமா? அநேக செயலி சொல்லியிருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு உடனே எழுந்தி போறக்கூடாதான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், எனக்கு என்னோடு கூட பேசும் சொல்லி நம்ம வெயிட் பண்ணா ஆண்டவர் நம்ம கூட பேசுவாராம். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதனால ஜெபிச்சுட்டு உடனே போயிடக்கூடாது. இப்ப இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவர் ஆன்சர் கொடுக்கிறார். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும்? நீ போய் அவங்ககிட்ட பேசு, நாளைக்கு எல்லாருமே தூத கலசத்துக்கு வந்தான். இது இவனுடைய ஐடியா கிடையாது, ஆண்டவர் அவங்க ஹார்ட்ல இருந்து ஐடியா கொடுக்கிறார். எல்லாரும் நீங்க 250 பேரும் உங்க தூப கலசத்தை கொண்டு வந்து நாளைக்கு நீங்க தூபம் காட்டுங்க அப்படின்னு சொல்றோம். பாருங்க, கோராகுக்கு அந்த ஆசாரிய பட்டத்தின் மேல அதிக விருப்பம். அதுக்காக அதை அவன் பெறதுக்காக கத்தரா அவனை கொண்டு வரணும், ஆரோனை புறக்கணிச்சிட்டு இவனை கொண்டு வரணும். அதான் நியாயமான காரியம். இவன் என்ன செய்யணும்னா போராடி கலகம் பண்ணி அதை பிடிச்சுக்கிடலான்னு பார்க்கும் பொழுது சரியான மெத்தடா? ஆண்டவர் உன்னை பாசரா அழைக்கிறாருன்னா பாசத்தை போய் சண்டை போட்டுட்டு அவரை துரத்திட்டு நம்ம பாசரா ஆகணும் அப்படிங்கிறது மெத்தடு சரியான மெத்தடு கிடையாது. உலக மனுஷன் செய்யற காரியம். பிசாசின் பிள்ளைகள் தான் அதிகமான பலாத்காரத்தில் போகும். உண்மையா ஆண்டவர் பாசரா அழைச்சாருன்னா அந்த ஆண்டவரே அந்த ஸ்தானத்தை கொண்டு வருவார். அந்த பாஸ்டர் ஆண்டவர் புறக்கணிச்சுக்கிட்டு ஆரோனை தெரிந்து கொள்ளல, உன்ன தெரிஞ்சு கொண்டா ஆரோனை புறக்கணிச்சுட்டு அந்த ஸ்தானத்துக்கு உன்ன ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லது நீ போய் இன்னொரு இடத்துல பாஸ்டரா மாறலாம். இதுதான் வந்து ஆண்டவர் செய்த காரியங்களுடைய சண்டை போட்டுக்கிட்டு எதிர்த்து பேசி குறை சொல்லி நம்ம பாஸ்டர் ஆகிறது சரியான மெத்தடா. அதனால பாருங்க, இவனுக்கு என்ன ஆசைன்னா ஆரோன் வந்து எனக்கு இருந்தாலும் அங்க கத்தருக்கு பரிசுத்தம் என்று அந்த தலப்பாகை வைத்திருக்கிறான். அது வந்து ஒரு விசேஷித்தமான ஒரு பாகை, அந்த கிரீடம் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆரோன் விசேஷித்த வஸ்திரங்களை அணிந்திருக்கணும் பொழுது அந்த வஸ்திரம் எனக்கு வேணுங்கிறான். சிஎஸ் பாஸ்டர் வந்து ஒரு சிஎஸ்ஆர் ரெவரண்ட் வந்து ரொம்ப அங்கே போட்டு இடுப்புல கயிறு கட்டியிருப்பார். ராமங்க தோழிக்கு சாமியாரும் அதிகமா கட்டும் பொழுது அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி மற்றவங்க நினைக்கிறாங்க, ரொம்ப பெரிய பசுத்தவாங்க. அதே மாதிரி நானும் ட்ரெஸ் போடணும். ஆரோனுடைய ட்ரெஸ் அவனை விசேஷித்தவனாக காண்பிக்கிறது. அதனால மேல மெல்லிய வஸ்திரம் இதெல்லாம் போடணும். ஆரோனுடைய மார்பகத்தில் ஏபோத்தின் இருக்குது. 12 கோத்திரத்தாரும் 12 ரத்தனக்கல்லினால இங்க எழுதப்பட்டிருக்கு அந்த கோத்திரங்கள் பெயர். ரத்தனக்கு 12 ரத்தனக்கற்கள் அந்த ஏபோத்தில் இருக்கிறது. ஊரின் துன்மியும் அங்கே இருக்கிறது. அதனால இதெல்லாமே இந்த டிக்னிட்டி நமக்கு வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து வஸ்திரத்தை அணிந்து இத பிரதான ஆசாரி பிஷப் ரைட் இவர் வந்து என்னால் எங்க போப்பு ஒரு பெரிய பிஷப் ரெவரண்ட் அந்த மாதிரி பட்டம் வேணும் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு ஆசை, இவனுக்குள்ள அந்த பேராசை. இந்த பேராசை நிறைவேறுவதற்காக அவன் வந்து அந்த கலகத்தை ஏற்படுத்துகிறான். கழகத்தை ஏற்படுத்துவதற்காக தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளுகிறான். சேர்த்துக் கொண்டு மோசைக்கு ரூபமாய் வரும் பொழுது முற்றிலும் இது வார்த்தைக்கு புறம்பானது. அதெல்லாம் ஜனங்களும் அவன் கூட நிறைய சேர்ந்துட்டாங்க. 250 பேர் நீங்க வாங்க உங்க தூப்ப கலசத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது 250 பேர் தான் மோசை சொல்றான். இவன் என்ன செஞ்சான், சபையார எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டான். 19 வாசிங்க.
அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடாத வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தார்.
சபையார் எல்லாருமே கூட்டான். 250 பேர் மட்டுமல்ல, சபையார் இவன் சொல்றான் 250 பேர் மட்டும் நீங்க வாங்க தூபகலசத்தை எடுத்துட்டு வாங்க, கத்தர் இன்னைக்கு நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க 250 பேர் தானே வரணும், கூப்பிட்டவங்க தானே வரணும், கூப்பிடாதவங்களே ஏன் வரணும்? அவன் சபையார் எல்லாரையும் கூட்டான். பாருங்க, அவனுக்கு மறைமுகமா நிறைய ஆதரவு இருக்கு. ஏண்ட ஒருத்தர் சகோதரன் போன் பண்ணார், என விரோதமாக போன் பண்ணார். சபையில் இல்ல, நிறைய பேர் வந்து உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, ஆனா உங்கள்கிட்ட பேச தைரியம் இல்லை. நானும் அப்படிதான், எனக்கும் தைரியம் இல்லை, அதனால்தான் போன்ல பேசுறேன்னாரு. நேராளே பேசலாம்னா அவர் அந்த மாதிரி கருத்தை சொன்னார். சபை விட்டு போய் 10 வருஷத்துக்கு மேல ஆயிப்பிச்சு. இந்த மாதிரி என்னன்னா மறைமுகமாகவும் ஆதரவு இருக்கு. அதனால அவன் சபையார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். இப்படி இருக்கும்போது ஒருவேளை வந்து அந்த சபையார் நிறைய பேர் அவனுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சபையார் தன்னை அங்கீகரித்தால் கத்தர் அங்கீகரிக்கார்னு அர்த்தமா? சபையார் ஒருவேளை அங்கீகரிக்கலாம், அந்த பிரதர் நல்ல பிரதர் பாச துரத்திட்டாரு அல்லது அவர் அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கிட்டதான் மறைமுகமான ஆதரவு. நீங்க வந்து மினிஸ்டிக்கு விரோதமா இருக்கிறீங்க, பாஸ்டருக்கு விரோதமா இருந்தா அந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க வாயில வரும். நல்ல பிரதர், நைஸ் பிரதர், அவரும் சபை விட்டு போனார், அவரும் அவருடைய பாதகத்தினால போயிருக்கிறாரு, அது உங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால பாருங்க, இவ்விதமாக ஒரு அந்த மோசஸ் ஆரோனுக்கு விரோதமாக ஒரு கிரீவான்சஸ் அந்த சபையிலையும் நிறைய பேர் உடையவர்களாக இருக்கிறார். பசுத்தாவியை பெறாதவர்கள், ஆவியின் பகுத்தறிவு இல்லாதவர்கள். இதனால அவங்க எல்லாருமே எல்லாரையும் கூட்டு வந்தா 250 பேருக்கு வந்து எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். பாருங்க எனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது. ரொம்ப திறமையானவன் கோரா, ரொம்ப திறமையான பேச்சு திறமை உள்ளவன், ஒரு செல்வாக்கு மிகுந்தவன். இப்போது என்ன நம்ம தெரிய வேண்டியது என்றால் சபையார் உன்னை ஒரு மேல அங்கீகரித்தாலும் நிறைய பேர் உன்னை அங்கீகரித்தாலும் கத்தர் அங்கீகரிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அதுதான் மோசே சொல். மோசே ஏன் இந்த டெஸ்ட் கொடுக்கிறான்னா, ஒருவேளை உனக்கு 250 பேர் அங்கே இருக்கலாம், நிறைய பேர் காங்கிரிகேஷன்ல உன்ன அங்கே இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்ன அங்கே இருக்கிறாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதை பார்த்துடலாம். கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சா சரி, நீ ஆரோனுடைய ஆரோனுக்கு அந்த பல தலைப்பாவை கொடுத்துட வேண்டியதா, அவன் டிரெஸ் கொடுத்துட வேண்டியதா, அந்த 12 அந்த ரத்தன கற்கள் எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதா. ஆரோன் இப்பொழுது சாதாரண லேவியனா இருக்க வேண்டியதான், பணிவிட வேலை செய்ய வேண்டியதான், அவன் தூபம் காட்டுற வேலை செய்ய வேண்டாம். அவன் போஸ்ட் வந்து உனக்கு வந்துட போதுப்பா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உன்னிய ஆண்டவர் அங்கீகரிக்கணும், கர்த்தர் அங்கீகரிக்கணும். மனுஷங்க அங்கீகரிக்கலாம், ஆனா கர்த்தர் அங்கீகரிக்காம எப்படி அந்த ஊழியத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாத்தீங்களா, சரியான ஆன்சர் அது. மோசஸ் ரொம்ப அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆக்ட் பண்ணுகிறான். கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கணும். நீ உன்னை ஆச்சரியமா ஆண்ட தெரிந்து கொண்டால் கர்த்தர் உன்னை அங்கீகரி. இன்னைக்கு பார்க்கலாம், எல்லாரும் பஸ் எல்லாரும் பிரீச் பண்ணலாம், எல்லாருமே உதவி செய்யலாம், எல்லாரும் ராபோஜனம் கொடுக்கலாம், எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், எல்லா பிரதர்ஸ் எல்லாமே பாஸ்டர் எல்லாம் செலுத்தில கிடையாது, எல்லாருமே பாஸ்டர் தான். எல்லாரும் எது வேணாலும் செய்யலாம், வேலை பார்த்துட்டு உதவி செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம், எல்லாரும் பசுத்தவான்கள். நீங்க மட்டும் என்ன கத்தவங்களை அழைச்சாரு, நீ பெருமை பெருமை மிஞ்சி போறீங்களே, எல்லாரும் எல்லாத்தையுமே செய்யலாம். நம்ம ஒழித்துலயே அப்படிதான், எல்லாரும் பாஸ்டர் தான், எல்லாரும் ரா போஜனம், எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்கிறது, எல்லாரும் எல்லாமே செய்யறது, வேலையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாட்டில் இருந்துட்டு அவங்க ஜனங்களை அங்கீகரிச்சாங்க, ஓட்டு போட்டாங்க, மெஜாரிட்டி ஓட்டு கிடைச்சி ஜனங்களை அங்கீகரிச்சாங்க, ரைட்டு தான். ஆனா கர்த்தர் ஒன்னு அங்கீகரிச்சாரா, மோசே அந்த டெஸ்ட் கொண்டாடுறான், அந்த டெஸ்ட் கொண்டா நம்ம ஓட்டு போட்டு மெஜாரிட்டி வந்துட்டா பாஸ்டர் ஆகிட்டா, ஆனா கர்த்தர் ஒன்னு அங்கீகரிக்கலே. அதை இன்னைக்கு பார்த்துடலாம்னு சொல்லும் பொழுது அவன் நிறைய சப்போர்ட்டை கொண்டிருந்தாலும் கர்த்தர் கோராகவே அங்கீகரிக்கவில்லை. ஆமென். அவனுக்கு இந்த லேவியர் ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை, அதுவும் கர்த்தருடைய ஊழியம் தான். நீங்க பிலீவர்ஸா இருந்து எல்லாருமே லேவியர்கள் தான். ஹல்லேலூயா. அந்த வாரத்திலிருந்து நம்ம தேவன் நம்மை ஆச்சரியமான ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், நம்ம எல்லாருக்குமே ஊழியம் கொடுக்க. வி ஆர் லீடர்ஸ், ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் பாஸ்டர் கிடையாது. ஊழியத்தை எல்லாரும் செய்யலாம், ஆனா எல்லாரும் பாஸ்டர் கிடையாது. பாஸ்டருக்கு வந்து அழைப்பு உண்டு. ஆவியின் வரங்களை நீங்க கேட்கலாம். பெனான் சொல்லுகிறார், நம்ம ஆவியின் வரம் 9 வரம் இருக்குது, அந்த வரத்தை ஆண்டவரிடம் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு குணமாக்கும் வல்லமே தாரும், அந்த வரத்தை தாரும், கேட்டா தப்பு கிடையாது அப்படிங்கிறார். ஆனா வந்து நான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படும் பொழுது அதை நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்றார். அது ஆண்டவரா அந்த பாஸ்டர் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அந்த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி வந்து தேவனால ஏற்படுத்தப்பட்டது. எபேசியர் 4:11-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் படிக்கும், பசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட்டு சுவிசேஷ வேலைக்காகவும், சபையானது பக்தி விரித்து அடைவதற்காக சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்க தரிசிகளாகவும், சிலரை போதவராகவும், மேய்ப்பராகவும், போதவராகவும் ஏற்படுத்தினார். இது ஆண்டவரால் ஏற்படுத்துறது. இந்த ஊழியம் வந்து ஆண்டவரால் ஏற்படுத்துறது. ஆனா ஆதிக்குரிய வரங்களை நம்ம கேட்கலாம். ஊழியத்தை வந்து கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டு அதை ப்ளேஸ் பண்ண வேண்டும். எல்லாருமே ஊழியம் செய்யலாம். சபையார் எல்லாரும் பசுத்தவான்கள், எல்லாருமே ஊழியம் செய்யலாம், எல்லாத்துக்குமே ஊழியத்தில் பங்கு உண்டு. ஆனா பாஸ்டர்னு வரும்பொழுது அது ஆண்டவர் தான் கொண்டு வரும். அது தேவனால உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஸ்தானம் வந்து நம்மளா ஆசைப்படக்கூடாது. சொல்லலாம், பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, வாழ்க்கையில ஒழுங்கு கிடையாது, அங்கெங்க சுத்திக்கிட்டு நான் எதான் சொல்லி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையும் தாறுமாறா இருக்கும், போற இடத்துல எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு, கலகத்தை உண்டு பண்ணிட்டு, வாழ்க்கையை வீணாக்கி போடுறவங்க இந்த மெசேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. பெந்தகோஸ்ல இருக்கிற மாதிரி இதுலயும் இருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தானவங்க. தேவனால் அழைக்கப்படாதபடி அவங்க வந்து நாடோடி போல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால பாருங்க, அது தேவனால ஏற்படுத்தப்பட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவங்க தேவனால ஏற்படுத்தப்பட்டவங்களா ஏற்படுத்தப்படலையா, ஆண்டவரா அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரா, அதனால இவங்களுக்கு விசுவாசியாக இருப்பதில் திருப்தி இல்லை. தங்களை வந்து பாஸ்டர் ஆகணும் ஊழியர் செய்யணும் சொல்லிட்டு அவங்க அப்படிமா ஆசைப்படுறதுனால அவங்க லைஃப் வந்து சீர்கட்டு இருக்கு. அவங்களால அந்த ஊழியத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவங்களுடைய ஊழியர் எந்த ஆத்து மாறி கத்திற்குள் கொண்டு வருவதில்லை. அவங்க வந்து பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க சீர்கட்டு போறாங்க. ஆண்டவரா என்ன பாஸ்டரா நியமிச்சார்னா கொண்டு வரட்டும். அல்லேலூயா. இத மாதிரி கோராக வந்து தன்னுடைய கொடுக்கப்பட்ட ஜாப்ல ஆண்டவர் அவனை லேவியனாக அழைத்திருக்கிறார். கோராத் புத்திரில வந்து பசுத்தமானதை சுமப்பதற்காக அந்த ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவனுக்கு திருப்தி இல்லை. அதே போல நம்ம விசுவாசியா அழைக்கப்பட்டால் நம்ம அதுல திருப்தியோடு இருக்கணும். அதுல கத்திற்கு பிரயோஜனமாக நம்ம வந்து ஊழியத்தில் ஒரு பங்கை நம்ம எடுக்க வேண்டும். நாம பாசனம் ஆகணும்னா நல்லதுதான், கத்தர் உண்மையில அழைச்சா பாசுறாங்க. கத்தர் அழைச்சாருன்னு சொல்லிட்டு அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தணுமே. இப்ப வந்து அவன் அழைச்சான்னு சொல்றான், உறுதிப்படுத்தணுமே. இப்ப அதுக்குதான் நீங்க அவங்க தூப கலசத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றான். அதன் முன்பு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த கூட்டத்தை பார்க்கறான். அடுத்த கூட்டம் யாரு? அந்த தாத்தான் அபிராம் கூட்டத்தார். அந்த தாத்தான் அபிராம் கூட்டத்தாரை அவன் வந்து சந்திக்க போகிறான். இது அப்படியே இந்த சம்பவம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இன்னும் இது முடியலை. அதுக்கு பின்பு என்ன செய்யறார் என்றால், மோசே வந்து அந்த தாத்தான் அபிராமை சந்திக்க போகிறான். 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை.
சரி, தொடர்ந்து வாசிக்கலாம்.
இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துறைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள்.
பாருங்க, இவன் போயிட்டு தாத்தான் அபிராம வந்து இந்த மேட்டர் உங்களுடைய பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆள் விட்டு அழைக்கலாம். அந்த தாத்தான் அபிராம் குடும்பத்தார் வரட்டும், அவங்கள்ட்ட பேசலாம் சொல்லும்போது, நாங்க வருவதில்லை, நாங்க வரமாட்டோம், நாங்க நேரடியா பேசலாம், பிரச்சனையை நம்ம தீர்வு கொண்டு வரலாம், உங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதுக்கு சரிப்படுத்தலாம், வாங்க பிரதர் அப்படின்னா வர முடியாது. போன்ல தான் பேசுறது. அதனால வர மறுத்து விட்டார்கள். அவங்க செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அன்னைக்கு போன் கிடையாது, செல்போன் கிடையாது. அதனால செய்தி சொல்லி அனுப்பினாங்க. என்ன சொல்றாங்க? இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் திரத்தனம் பண்ணுகிறாயோ? நீ வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடணும்னு கொண்டு வந்திருக்கிறா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போலான்னு சொல்லி எங்களை ஏமாத்தி கொண்டு வந்துட்டா? நீங்க வார்த்தைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சுகத்தை தருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்தி நீ கடைசி கால செய்தியில எங்க கொண்டுட்டா? கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பாக்குறா. எங்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏராளமா இருக்குது. இந்த வார்த்தையில வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை வருது. அது இவர சொல்றாங்க, நீ அப்படி கொண்டு வந்து எங்களை ஏமாத்தி கொண்டு வந்துட்டு எகிப்தில இருந்து கொண்டு வந்து இப்ப எங்க மேல அதிகாரம் வேற பண்றான், எங்கள் மேல் திரைத்தனம் பண்ணுகிறாயோ? அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ?
அவங்க என்ன இதை விட ஜாஸ்தி பேசுறாங்க? கோராவை விட ஜாஸ்தி பேசுறாங்க. எங்களை பாலும் தேனும் தேவனுடைய தேசத்துக்கு நீ கொண்டு போய் சேர்த்துக்கவில்லை, எங்களுக்கு வயலையும் திராட்சை தோட்டத்தையும் வீடையும் நீ தரப்போறதில்லை. இந்த மனுஷங்களை வந்து ஏமாத்தி எல்லாரும் ஏமாத்தி கண்ணை புடுங்கி புடுங்கிறிய. பாருங்க எவ்வளவு எழுத்து பேசுற, பாருங்க எவ்வளவு தைரியம். மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனோடு கூட கான்டாக்ட் வைத்துக் கொண்டிருக்கிறான். பெரிய தீர்க்க தரிசி, சொல்ல போனா மோசேஸை விட பெரிய தீர்க்க தரிசி யாரும் இல்லைன்னு சொல்லலாம். 20 லட்சம் ஜனங்களை வந்து சிவந்த சமத்துவத்தை அவங்க நடுவா அவங்களை வழிநடத்திட்டு போறான்னா ஈஸியான காரியமா? 40 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு டிரெஸ் எல்லாமே கிடைக்குதே. தத்ரூபமா நடந்த காரியமாச்சு. தேவனோடு நேர பேசுறதை எல்லாரும் கேட்கிறாங்களே, அவ்வளவு பெரிய ஒரு தீக்கு தேசி இதெல்லாம் கண்ணார கண்டும் இவனுக்கு எழுத்து பேச எப்படி தைரியம் வந்துச்சு. அவங்களோட இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மோசே தான் ஒரு சேனலா இருக்கிறான். அந்த மோசே மூலமா இவ்வளவு பிளஸிங்க பெற்றுக்கொண்டு இன்னும் நிறைய பிளஸிங் முன்னாலே இருக்குது, அதையும் நீங்க பெறப்போறீங்க. மோசே உங்களை நன்மைக்காக பாடுபடுறான், ஆனா அவனுக்கு விரோதமா எப்படி பேச தைரியம் வந்தது? நீ எங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறதில்லை, எங்களுக்கு வீடுகளையும் திராட்சை தோட்டத்தையும் வயலையும் தரப்போறதில்லை, நீ இந்த ஜனங்களுடைய கண்களை பிடுங்கிறாயே. எப்படி பாத்தீங்களா? இந்த மாதிரி அந்த தாத்தான் அபிராம் ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த அந்த மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள். அப்பொழுது மோசே வந்து கட்டத்தில் ஜோமனா, ஆண்டவரே நான் ஒரு யாருடைய பொருளையும் நான் இச்சித்ததில்லை, ஒரு கழுவையாகிலும் எடுத்து அவங்ககிட்ட இருந்து எந்த பொருளையும் நான் இச்சிக்கவில்லை, நான் வந்து உமக்காக உதவி செய்கிறேன், நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன், நீர் தான் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நியாயத்தை தீர்க்க வேண்டும் என்று அவன் ஜோம் பண்ணது. அதை பின்னால இருக்க ரசத்தில் வாசிக்கிறோம். இதோட இது ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் எப்படி இருக்கு பாருங்க, அந்த கோராக வந்து பேசி அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்ப தாத்தான் அபிராம் கூட்டத்தார் இவங்களை பேசி ஸ்டாப் பண்ணிட்டு இவன் பழையபடி அந்த கதை ஆரம்பிச்சு. இப்ப கோராக கூட்டத்தார கூப்பிடுறான். கோராகி வந்து ஆசனிப்பு கூடாரத்துக்கு தன்னுடைய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். இது ஸ்டாப் ஆகல. இந்த தாத்தான் அபிராம் கூட்டத்தார் டீல் பண்ணுகிறார். இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவளை அகமாக்குவேன் என்றார்.
சரி, இப்பொழுது பாருங்க, அந்த இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அகமாக்குவேன் என்று சொல்றாரு. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துட்டு மனுஷனால டீல் பண்ண முடியாது. மோசை தன்னுடைய பலத்தினால அவங்களோட போராட முடியும். இப்ப ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். இறங்கி வரும் பொழுது மோசை வந்து என்ன மோசைட்ட சொல்றார், ஒரு நிமிஷத்துல, ஒரே நிமிஷம்தான் தேவை. இந்த ஜனங்களை அழிப்பதற்கு எனக்கு 1 hour தேவையில்லை, அல்லது 1 வருஷம் தேவையில்லை, இந்த ஜனங்கள் எல்லாரையும் 1 நிமிஷத்தில் அழிச்சு போடுவேன். கர்த்தர் செய்ய முடியுமா செய்ய முடியாதா? 1 நிமிஷத்தில் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே என்ன செய்யறான் என்றால் அவன் ஜாம் பண்ணுகிறான், முகம் குப்புற விழுகிறான். 1 நிமிஷத்தில் அழிச்சு போடுவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த மோசே வந்து ஜெபிக்கிறான். 22 வாசிக்கிறார்.
அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து,
2 திருப்பு முகங்குப்புற விழுகிறான். இந்த 2 அதிகாரத்திலும் 3 முறை முகங்குப்புற விழுகிறான். அவங்க ஜனங்கள் மேல கோவப்பட்டான். இப்ப ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்றான். இதான் பாஸ்டர் வேலை, நேரா பேசும்பொழுது கடிந்து கொள்றது, பின்பு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது. ஆண்டவரே அவங்க மேல இறக்கமாயிரும், அவங்களுடைய பாவத்துக்கு ஏதாவது தண்டியா தெரியும், அவங்க மேல கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்றதுதான் பாஸ்டர் வேலை. இப்பொழுது அவனுக்கு அவங்கள 1 நிமிஷத்தில் அதம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னவரே அவங்கள அழிச்சாங்க. 1 மனுஷன் பாவம் செய்யும்போது எல்லாரையும் அனுப்பிதா? தொடர்ந்து வாசிக்கலாம்.
தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள்.
இதோ 1 மனுஷன் தவறு செய்திருக்கும் பொழுது அதுக்காக அந்த கோராகி இங்க 1 மனுஷன் தவறு செய்தனால இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதனால எல்லாரையும் நீ அனுப்பிடுறோ என்று சொல்லி அவன் வந்து கத்தரிட்ட பரிந்து பேசுற ஜபத்தை செய்யறான். இதுதான் பாஸ்டர் வேலை. பிரசங்கத்தில் கடிந்து கொள்வார், தவற கடிந்து கொள்வார், ஆனா வீட்டில் போய் அவங்க மேல அன்றைய இறக்கமாயிரும், அவங்களுக்கு விடுதலை தாரும், அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். அதான் உண்மையான பாஸ்டர், அதான் கிறிஸ்துவின். இப்பொழுது என்ன செய்யறார் என்றால், அப்படி அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இதை கத்தர் சொல்லுகிறார். என்ன செய்யறார் என்றால், நீ வந்து அங்க போ. அவனை கூப்பிட்டா அந்த தாத்தா அபிராம் கூட்டத்தார கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டான். வரமாட்டிட்டு இப்படி பேசிட்டான். இப்படி பேசின உடனே கத்தரை இறங்கி வந்து 1 நிமிஷத்தில் அழிச்சு போடணும்னு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டான். ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்கிறார். என்ன ஆன்சர் கொடுக்கிறார்? நீ போ. நான் எப்படி அவன் வீட்டுக்கு போறது? அவன் வாசப்படுங்க, நான் எப்படி கால் முடிக்கிறது? எனக்கு ரகமா இப்படி பேசிட்டானே, இல்ல உனக்கு ரகமா பேசினாலும் நீ அவன் வீட்டுக்கு போ. அதனால அவனுடைய வாசஸ்தலத்தை நோக்கி போகிறான். மோசேயும் ஆரோனுடைய வாசஸ்தலத்தை நோக்கும் பொழுது ரொம்ப விசாரமா வீடு கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய டென்ட் போட்டு இடம் நிறைய ஆக்குபை பண்ணி ரொம்ப இருக்கிறாங்க. இந்த கோராகு வீட்டாரும் அந்த தாத்தா நாட்டு பக்கத்து பக்கத்து வீடு, அதனால அடிக்கடி மீட்டிங் போட்டு விடுவாங்க. மோசஸுக்கு விரோதமாக ஆர்வனுக்கு விரோதமாக கூட்டம் போட்டு விடுவாங்க. நல்ல அவங்க பல வருஷம் பல நாட்களா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு. அதனால இப்பொழுது மோச அங்க போய் என்ன சொல்லுகிறார் என்றால், கத்து சொல்லுகிறார், எனக்கு உங்களுக்கு வந்து சாதாரணமா மரணம் வந்துச்சுன்னா அதனால ஒண்ணுமே வந்து சத்தியம் வெளிப்படாது. கத்தர் என்ன தெரிஞ்சு கொண்டார் அப்படிங்கிற ஆண்டவரை உறுதிப்படுத்தணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வர்ற மாதிரி மரணம் வரக்கூடாது. நீங்க உயிரோடு பாதாளத்துக்கு போகணும். எனக்கு உயிரோடு பாதாளத்துக்கு போனா எலியா உயிரோடு போனா, ஆனா நீங்க உயிரோடு பாதாளத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அதனாலே அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறான். 28
அப்பொழுது மோசே, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது போல இவர்களுக்கு நேரிட்டால்.
சரி போக, தொடர்ந்து வசனங்களை வாசிக்க நம்ம நேரம் இல்லை. நீங்க வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது மோசே என்ன சொல்கிறான் என்றால், கர்த்தர் என்னை அழைத்தா இதெல்லாம் நான் வந்து என் மனதின் யோசனையின்படி என்னுடைய பிளான் படி இந்த ஊழியத்தை செய்யல, கர்த்தருடைய வழிநடத்தல் படிதான் நான் செய்திருக்கிறேன் என்பதை அறியும்படி உங்களுக்கு வந்து என்றால், உங்களுடைய மரணம் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். பூமி வந்து பிளந்து நீங்க உயிரோடு பாதாளத்துக்கு போவீங்க. யாரு? கோராகு வீட்டார், தாத்தான், அபிரம், இந்த மூணு குடும்பமும் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இப்படி சொல்லும் பொழுது ஜனங்களும் அங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாமே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களாம். எல்லாரும் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க.
அப்படி அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் எங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெஞ்சாதிகள் பிள்ளைகள் குழந்தைகள்
பெஞ்சாதி பிள்ளைகள் குழந்தைகளோடு கூட வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. பாருங்க, அவனுக்கு என்ன தைரியம்னா, ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், மோசே சொல்ற அப்படிலாம் நடக்காது. நம்ம கிட்ட வல்லமை இருக்கு, நம்ம பரிசுத்தவான்கள், நம்மகிட்ட பவர் அதிகம் இருக்கிறது. அதனால ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார்னு அந்த மோசஸுடைய வேர்டை பிலீவ் பண்ணல, அதுக்கு பயம் இல்லை. அதனால பெஞ்சாதி பிள்ளைகளோடு கூட கூடார வாசல்ல நிக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏற்பட்டது? ஒருவேளை ஒரு ஏர்த்குவாக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம். அவங்க வீடு இருக்கிற இடம் வந்து அப்படியே ரெண்டா பிளந்தது. பாதாளம் வந்து பூமி அடியில் இருக்கு, பூமியுடைய சென்டர்ல இருக்கு. அதனால பூமி பிளந்து அங்க ஒரு வழி ஏற்பட்ட, பாதாளத்துக்கும் இங்க வீட்டுக்கும் ஒரு வழி ஏற்பட்டது. அப்படியே உள்ள போயிட்டாங்க. அப்பொழுது ஜனங்களுக்கு எல்லாம் பயம் ஏற்பட்டது, நம்மளையும் பூமி விழுங்கிருமோன்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடுனாங்க. பார்த்தீங்களா நடந்த சம்பவம்? அவங்க தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை, மோசேயினுடைய வார்த்தையை மதிக்கவில்லை. உயிரோடு கூட பாதாளத்துக்கு இறங்கினார்கள். அவங்க ஓணி சத்தம் போட்டாங்க, ஓணி அந்த ஸ்கூக்கர்கள் அதிகமாயிருந்தது. பெண்ணா சொல்லுற ஹை ஹீல்ஸ் போட்டு ஒரு அம்மா என்ன நடந்துகிட்டு, நானும் பரலோராஜ்யம் போவேன் சொல்லும் பொழுது, இந்த மூணு ஸ்டெப்பை தாண்டி நீ போகணும்னு சொல்லும் பொழுது, நான் இந்த மூணு ஸ்டெப்பை தாண்டாமலே போயிருவேன் அப்படின்னு அவ ஏறி குதிச்சா, குதிச்சுட்டு ஓடும் பொழுது அந்த வழி வந்து அவளை நெருக்கி கொண்டது, அப்படியே சுருங்கி கடையத்தில் அந்த ஃபயர்ல விழுகிறான். பயங்கர சத்தம் போட்டான், அவங்க அம்மா அப்படி சொப்பனம் கண்டாங்க. அதை மாதிரி நான் கூக்கர்ல கேட்டதே இல்லை. பகவதி பலனான் தீர்க்க தரிசியா இருக்கிறார், நீ ஜஸ்டிபிகேஷன், சாங்கிபிகேஷன், பேப்டிசம், அந்த ஹோலி கோஸ் பற்றி தான் நீ பல்லராஜ்யம் போக முடியும். நீ இந்த ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு நீ போக முடியாது. அவ எப்படி லெக்கின்ஸ் போட்டுக்கிட்டு போக முடியும்? ஹை ஹீல்ஸ் போட்டாலே போக முடியாது, நான் லெக்கின்ஸ் போட்டா எப்படி போக முடியும்? அதனால நீ இந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லும்பொழுது, நான் போயிருவேன் அவளுக்கு ஒரு அசட்டு தைரியம். அதெல்லாம் ஒண்ணு நான் வந்து பல்லவராஜ்யத்துக்கு போறதுக்கு அதெல்லாம் என்ன ஒண்ணும் பாதிக்காது அப்படின்னு அவ போகும் பொழுது என்ன ஏற்பட்டது? அந்த வழி அவளை நெருக்கி கடைசியில ஃபயர்ல விழுறா. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்துச்சு. ஆண்டவர் வந்து நீதியுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அதே சமயத்தில் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அவர் நியாய தீர்ப்பை தருவார் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்படியா அவங்க பாதாளத்துக்கு போயிட்டாங்க, அதன் மீது நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த அந்த தூப கலசத்தை கொண்டு வந்தவங்க, அந்த தூப கலசத்தை கொண்டு வந்தவங்க அடுத்த காரியம் ஆரம்பிக்கும். கோராக 250 பேரும் தூப கலசத்தை கொண்டு வராங்க. நம்ம அப்பொழுது அக்னி புறப்பட்டு 30
புறப்பட்டு
லேவியராகம் 10 1-2 வாசிக்கும் பொழுது, ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும், ரெண்டு பேர், நாதாபும் அபியும், ரெண்டு பேரும் ஆரோனின் குமாரர்கள், ஆசாரியோட குமாரர்கள். பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடுத்து தான் தூபம் போடும். அவளுக்கு அது கொஞ்சம் அஜாக்கிரதையா, அது மறந்துட்டாங்க. நமக்கு எப்பவுமே மறந்து போற தன்மை உண்டு. அதனால அங்கிருந்து அக்கினி எடுத்து தூப ஒருத்தம் போடாம வீட்டில இருந்து ஃபயரை கொண்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து தணலை கொண்டு வந்து அதுல தூப ஒருத்தம் போட்டு கத்திற்கு தூபம் காட்டும் பொழுது ரெண்டு பேரையும் அக்கினி புறப்பட்டு அவங்களே சாவடித்து போட்டது. லேவியராக முதல் சில வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆரோனுடைய ரெண்டு குமாரர்களும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. எதனால? அவங்க வந்து சேஞ்சு ஃபயரை கொண்டு வந்தாங்க, அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இவங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஒரு சம்பவம் தான். இவங்க வந்து அக்கினியை போட்டுக்கொண்டு வரும் பொழுது அந்த அக்கினி தேவ சமத்துல இருந்து அக்கினி புறப்பட்டு அவங்கள வந்து பச்சித்து போட்டது. எப்படி 12:29 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆமென். இதோ இஸ் எ கன்சியூமிங் ஃபயர். அவர் பச்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அந்த 250 பேரையும் அது பச்சித்து போட்டது அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். ரெண்டு குரூப், தாத்தான் அபிராம் கூட்டத்தோடு டீல் பண்ணிட்டு அவங்க உயிரோடு பதாளத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு ஃபயர் வந்து பச்சித்து போட்டது. அதனால இவங்களுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், யெசுவா மெசியா, ராபோஜனம் தேவையில்லை, பகபனான் கிறிஸ்து இப்படின்னு நம்ம செய்தியில நிறைய ராங் டாக்டின் இருக்குது. இந்த அந்நிய அக்கினிகளை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்களை நியாயம் தீர்ப்பார். இப்போ அவங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் டெத். ராபோஜனம் இல்லைங்கன்னு சொல்லலாம், ஆவிக்குரியமா செத்திருப்போம், நடைப்பிணங்களாக இருக்கிறார்கள். ஆத்மா செத்து போச்சு, சரீரத்தில் உயிர். ஆத்மா எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே செத்து போச்சு. யார் யார் மார்க்க பேதங்கள் கள்ள உபதேசங்களை கொண்டு வந்தாங்களோ ஒருவேளை அவங்க சாயாம இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், ஆனா ஆத்மா செத்து போச்சு. பின்பு அவங்களுக்கு இரண்டாம் நாள் நம்ம ஐயா அக்கினியும் கண்டவர் கடல்ல பங்கடைவார்கள். இந்த 290 பேரும் அங்க தேவசமுத்திரே செத்து போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசமெல்லாம் சொல்கிறார், எலியாசரை பார்த்து அந்த தூப கலசத்தை எடுத்துரு, ஆனா அந்த தூபத்தை தூர போட்டு. மாசிக்கு மாசிக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த தூபம், அந்த அக்னி, அந்த ஃபயர், அந்த தூபத்தை வந்து தூர போட்டுட்டு அந்த கலசத்தை மட்டும் எடுத்துக்க. அதனால அவங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் புறக்கணிக்கிறார். அந்த தூபத்தை தூர போடுவதற்கு அடையாளம் வந்தால் அவங்களுடைய ஜபத்தை தேவன் புறக்கணிக்கிறார். இப்பொழுது அந்த இலச்சியம் வந்தால் அந்த கலச தூப கலசத்தை, அது வெண்கலத்தால் செய்யப்பட்டது, அதை ஒரு தகடா அடிச்சு அதை வந்து பலிபீடத்தை மூடுவதற்கு அதை அப்படி செஞ்சிருங்க. அது பரிசுத்தமாகிவிட்டது. அதனால அதை வந்து ஒரு தகடா மடிச்சு அடிச்சு வைக்கும் போது அது ஒரு ஞாபக குறி. எப்படி இந்த மூடி எப்படி வந்துச்சு? அந்த 250 பேர் கத்திருக்கிறவனா கலகம் பண்ணினாங்க, அதனால தான் இந்த மூடி வந்திருக்குன்னு சொல்லி அதை பார்க்கும் பொழுது, பலிபீடத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு கவரிங், அங்க இருக்கிற மூடி இருக்கிறது, அது எதை ரிமைண்ட் பண்ணிருந்தால் கலகக்காரர்களையும் ரிமைண்ட் பண்ணுறது. நம்ம கத்திருக்கிறோமா கலகம் பண்ணக்கூடாது. வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அப்ளை பண்ணி ஆசீர்வாதத்தை பெறணும், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணும். அதுக்குதான் ஆண்டவர் பாஸ்டரை வச்சிருக்கிறார், நமக்கு சபையை தந்திருக்கிறார், நமக்கு மெசேஜை தந்திருக்கிறார். நம்ம கலகம் பண்றதுக்கா அல்லது தர்க்கம் பண்றதுக்கா அல்லது எதிர்த்து நிற்கிறதுக்கா, அதுக்காக இந்த மெசேஜ் கொடுக்கப்படல. அப்படி இருந்து என்ன செய்தால் அதற்காக அங்க வந்து சொல்லப்பட்டது. இப்பொழுது அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அடுத்த நாளே இவங்களுக்கு பயம் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு காரியம் நடந்திருக்கு, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கணும். அடுத்த நாளே பயம் தெளிஞ்சு போச்சு. நம்ம என்னன்னா இவனுக்கு பயம் வந்திருக்கும், ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறாரு, அதனால இனி பயந்து ஒழுங்கா ஆண்டவரை தேடுவாங்கன்னா, அதுக்கு பிறகும் அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு பயம் தெளிஞ்சு போச்சு. என்ன இது, இன்னும் பயம் வரலையே, அடுத்த நாளே பயம் தெளிஞ்சு போச்சு. மறுநாளிலே 41 வாசிக்கலாம்.
மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரன் சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து.
அடுத்த நாளே இன்னா அன்னைக்கு இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, 250 பேர் வந்து மறித்து போனார்கள். இன்னும் அந்த தாத்தான் அபிராம் பெஞ்சாதி பிள்ளைகள்லாம் உயிரோட போயிருக்காங்க பாதாளத்துக்கு. இவ்வளவு காரியங்கள் நடந்து மறுநாளிலே கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சபையார் எல்லாருமே கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்ன கலகம் பண்றாங்க பாருங்க. நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம்.
நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள்.
இந்த கர்த்தரின் ஜனங்களை நீங்க கொன்று போட்டுட்டீங்க. மோசைக்கும் ஆரோனுக்கும் வந்து இவங்க எல்லாம் சாகுறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள். அவங்களுடைய கான்செப்ட் அதிகமா இருக்குது. மோசை ஆரோனா கொன்று போட்டாங்க, அவங்களுடைய பாவத்தினால அவங்க மரிச்சிருக்கிறாங்க. இவர் ஏன் செத்து போனாரு, அது ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு. நமக்கு வந்து அது பாஸ்டர் காரணமா அல்லது அதை பாஸ்டர்னால கொண்டு பழிய போடுவது. நீங்க ரெண்டு பேர் தான், உங்களால தான் அவங்க செத்து போயிட்டாங்க. கத்தரிஞ்சு அவங்கெல்லாம் பசுத்தவான்கள் தான் பாருங்க. இவங்க அவங்கள அவங்க பாதிகள் வந்து ரெக்கனைஸ் பண்ணல. அவங்க எல்லாம் நல்லவங்க தான், ஆனா அவங்க செத்து போனது காரணம் நீங்க தான். என்ன செய்வோம், வேற வழியே கிடையாது. தவிர வேற வழியே கிடையாது. 45 வாசிக்கலாம்.
இந்த சபையார் விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவளை அகமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள்.
இவங்க உடனே ஜபத்தில் தான், வேற வழியே கிடையாது. இவங்களை கூட போராட முடியுமா, தர்க்கம் பண்ண முடியுமா? கத்த சொல்லுகிறார், ஒரு நிமிஷத்தில் இவங்களை அகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இவங்க கலகம் பண்ணும் பொழுதெல்லாம் கத்தர் இறங்கி வரார். இறங்கி வந்து அவங்களை அழிச்சிருவன் சொல்லும் பொழுது இவங்க அவளுக்காக ஜபிக்கிறாங்க. அதனால என்ன சொன்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவங்க நம்மளை நேசிக்காட்டாலும் அவங்களை நாம நேசிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். அவங்க நமக்கு நன்மை செய்யாட்டாலும் அவங்களுக்கு நாம நன்மை செய்ய வேண்டும், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும். இதுதான் உண்மையான ஊழியக்காரன். அவங்க செய்யல, ஜெபிக்கல, பயப்படிக்கல, அவங்களுக்காகவும் நம்ம அவங்களுக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதை செய்யணும். இதுதான் உண்மையான பாஸ்டர். இந்த மோசஸ் ஆரோன் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவங்க இவ்வளவு விரோதமா இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், வாதை வந்தது என்று பார்க்கிறோம். அந்த வாதை வந்த பொழுது இவன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். முகங்குப்புற விழுந்து கிடக்கும் பொழுது அங்கே கத்தர் வாதியான் பிளேக் அனுப்புகிறார். பிளேக் அனுப்பும் பொழுது சிலர் செத்து போறாங்க. இதை கேட்ட உடனே மோசே யாரும் எழும்பு எழும்பு எழும்பு, பாளையத்தில் வாதி வந்துவிட்டது, அதனால நீ என்ன செய்யும் என்றால் தூபகலசத்தை எடு, நீ தூபம் போட்டுக்கொண்டு நீ அங்க போய் தூபம் போட வேண்டும், அந்த ஜனங்க மத்தியிலே போய் நீ தூபம் காட்ட வேண்டும். அப்பொழுது கத்தர் வாதியை நிறுத்துவார். சீக்கிரம் 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 எழும்பு. அவன் சீக்கிரமா தான் எழும்புனா. இந்த ராத்திரியில பாஸ்டர் கூப்பிட்டாலும் வரணும், ஜெபம் பண்ண வரணும். பாஸ்டர் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. வந்துதான் ஆகணும், டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துதான் ஆகணும். எலும்பு எலும்பு சீக்கிரம் எலும்பு. ஜனங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வாரி வந்து விட்டது. உடனே இவன் தூக்க போறதுக்கு எழுந்தி போறான். எழுந்தி போறதுக்குள்ள 14,700 பேர் மறிச்சு போனாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அவன் தூபம் காட்டவில்லை என்றால் நிறைய பேர் மறிச்சிருப்பாங்க. அந்த
மோசே சொன்னபடி ஆரோனை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோருக்கும் நடுவே நின்றான். அப்போது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தை நிமித்த செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700
பேர். அந்த வாதையால் செத்தவங்க 14,700 பேர் செத்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. இவன் வந்து தூபம் போட்டுக்கொண்டு சங்கார தூதன் அங்கே வந்து அங்கே வந்து அழிக்கிறார். சங்கார தூதனுக்கு முன்பாக தூபத்தை ஆட்டி Go back. சங்காரதூதனே நீ போ. நான் வந்து தூபம் காட்டுகிறேன் அப்படின்னு அவனுக்கு விரோதமா அந்த சங்காரதூதனுக்கு முன்னால தூபம் காட்டி பொழுது தூபத்தை அவன் அசைக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் சங்காரதூதன் விலகி போனார். இவ வாதை நிறுத்தப்பட்டது.
ஆமென்.
அந்த ஜனங்களுக்காகவும் ஜெபிப்பது. மறித்தவர்களுக்கும் ஒரு பக்கத்தில் மறித்து கிடக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஜீவன் உள்ளவர்கள் இருக்காங்க. அதனால சங்கார தூதன் கொஞ்சம் அடிச்சு விட்டு இங்க வரும்பொழுது இவன் தூபம் போட்டு நீ திரும்பி போன்னு சொல்லி இவ தூபத்தை அவன் காட்டும் பொழுது சங்கார தூதன் விலகி விட்டான். இங்க இவங்க எல்லாம் பழச்சுக்கிட்டாங்க. பாருங்க நடந்த சம்பவம். அதனால திறப்பின் வாசலிலே நின்று செத்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் மத்தியிலே நின்றா. இன்னைக்கு ஒரு கூட்டமான ஜனங்கள் செத்து இருக்கிறாங்க, நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இந்த நடுவில் நின்று நம்ம ஜெபிக்கிறோம். பிசாசே இவன் மேல பிடிய வச்சிருக்கிறான், இவன் தாடி வளர்த்திருக்கிறான், வெள்ளாடு மாதிரி தாடி வளர்த்திருக்கிறான். வெள்ளாடுக்கு தாடி இருக்கு பாருங்க, அதே மாதிரி வளர்த்திருக்கிறான். முகத்தில் ஒரு தெளிவு இல்லை, மனம் திரும்புறதில்லை, கண்டவரே இறக்கமாயிரும். பிசாசே உன் பிடிய தளர விடு. இந்த சகோதரனுக்கு சால்வேஷன் இல்லை, அந்த சகோதரனுக்கு சால்வேஷன் இல்லை, ஒரு பத்து பேருக்கு சால்வேஷன் இல்லை. அந்த பிசாசே நீப்போ. வியாதி வந்திருக்கும் பொழுது சங்கார தூதம் வரும்பொழுது கோபேக் தூபம் காட்ட வேண்டும். ஜபமானது தூபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்ராண்டவரே சோத்திரம் சொல்லி ஊக்கமாக ஜெபிப்பது. அந்த வாதை அவங்க மேல வரக்கூடாது என்று ஜெபிப்பதுதான் ஒரு பாஸ்டருடைய வேலை. அந்தவரே இந்த ஜனங்களை நீர் எப்படி நாளும் ராத்திரிக்கு ஆயத்தப்படுத்தும். சாத்தான் வந்து இவங்க மேல வந்து மரணத்தை கொண்டு வரக்கூடாது என்று வந்து தூபம் காட்டும் பொழுது சங்க வாதையானது நிறுத்தப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்களா, இந்த ஆரோனும் மோசையும் அவங்க செய்யற டியூட்டியை கரெக்டா செய்யறாங்க. ஜனங்களுடைய கீழ்படியாததான் காரணம். மினிஸ்ட்ரி கரெக்டா இருக்குது, இங்க பீச்சிங் இருக்குது, ஜபம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. ஆனா ஒரு ஆத்மா கெட்டு போகுதுன்னா அதுடைய பாதகமாக இருக்கிறது. இங்க ராப்சரிங் ஃபேட் கொடுக்கப்படுகிறது, எல்லாமே ஒழுங்குக்கிரமா செய்யப்படுதா, மினிஸ்ட்ரி கரெக்ட். ஆனா அதுக்கு விரோதமா நம்ம வரக்கூடாது, அதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. நம்ம ஒருவேளை தவறு செய்யலாம், அது நம்ம சம்பந்தப்பட்டது, அது நம்ம ஆண்டவரை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை பெறலாம். ஆனா அந்த மினிஸ்ட்ரிக்கு விரோதமா வருவது, பாஸ்டருக்கு விரோதமா எழுத்து பேசுவது, அது கிரேட்டஸ்ட் சின்னது. அதை நம்ம செய்யக்கூடாது. அந்த ஆத்மா கொஞ்சம் கத்தரை விட்டு சோர்ந்து போயிருக்குதா, ஏதோ சிக்கல்ல மாட்டியிருக்குதா, பாவத்தில் மாட்டிருக்குதா, ஆண்டவர் அதை மேல கொண்டு வருவார். அது அவருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தப்படுது. ஊழியத்துக்கு விரோதமா வந்தா அது பெரிய பாவம் இல்ல. அதே மாதிரி தானே இவங்க வந்துட்டாங்க, இதனால்தான் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது. அவங்க ஏதாவது பர்சனலா ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அது வந்து பாதிக்காது, அது அவங்கள சார்ந்தது. ஆனா இந்த ஊழியத்துக்கே, இந்த எக்ஸாடஸுக்கே, அந்த பிராணத்துக்கே விரோதமா வரும் பொழுது, நீ எங்களுக்கு பாலுங்கேன்னு தோசத்தை கொடுக்க போறதில்லை, எங்களுக்கு திராட்சை தோட்டத்தை தர போறதில்லை, நீ எங்களை எல்லாரையும் கண்ணை பிடுங்குறா இப்படி நீ சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாவம். நீங்க மிஞ்சி போறீங்க, ஆசாரிய ஊழியத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு தரல, சபையார் எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறாங்க, இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பேசும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதனால அவங்களுக்கு என்ன வந்தது, ஜட்ஜ்மெண்ட் வந்தது. 14,700 கூட நீங்க 790 கூட்டி பாருங்க, அப்ப எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. பூமியில உயிரோடு பாடகத்துக்கு போனவங்க எத்தனை பேர் அதை பாருங்க. இந்த மூணு குரூப்பையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது, ராப்சர்ல பங்கு பெற முடியவில்லை, கானான் தேசத்தை சுந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் வாதை நிறுத்தப்பட்டது. அவன் தூரம் போடவில்லை என்றால் வாதை வந்து வந்திருக்கும், இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் மறிச்சிருப்பாங்க. அவன் தூபம் போட்டதுனால பிரேயர் வந்து ஸ்டாப் பண்ணுது, வாதை ஸ்டாப் பண்ணுது. அல்லேலூயா. ஜெபமானது எவ்வளவு அவசியம். அவன் தூபம் போட்டான், ஆண்டவர் அதை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு 17 வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை குறிச்சு அதிக பிரச்சனை இருக்கு, ஜனங்கள் மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. அதனால நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா கோத்திரத்தார் கையிலையும் ஒரு கோலை வாங்க. அந்த கோலை வாங்கி என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுல அவங்களுடைய பேரை வந்து எழுதணும். அந்த கோலில அந்த பேரை எழுதி அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். உடன்படிக்கப்பட்டி முன்னால வைக்கணும். யாரு கோல் வந்து அடுத்த நாள் வந்து துளித்திருக்குதோ அவங்க வந்து அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு அர்த்தம். இதெல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு கோலை வாங்குறான். ரூபன், சிமியோன், யூதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த அவங்களுடைய பேரை எழுதி அவங்க கோலை கொடுக்கறாங்க. காஞ்சி போன கோல் எல்லாத்தையும் ஒரு கோலை வாங்கி ஆரோனு ஒரு கோலை கொடுக்கறான். அதாவது ஆரோன் வந்து எழுதி கொடுக்கறான். எழுதி கொடுத்து அந்த கோள்களை கொண்டு போய் அந்த சாட்சி பெட்டி முன்பாக உடன்படிக்கப்பட்டு முன்பாக வச்சுட்டு எல்லாம் வழியா வந்தாச்சு. ராத்திரி அதான் அதுக்கு முன்னால ஒன் நைட் அங்க இருக்கிறது அந்த கோல். அடுத்த நாள் காலையிலே பார்க்கும் பொழுது மோசே பார்க்கிறான், ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமே. என்ன பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது.
இதோ துளிர்த்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு நாள் ராத்திரியில அந்த கோல் வந்து காஞ்சி போன கோல் வந்து பசுமையா மாறினது. பசுமையா மாறினது மட்டுமல்ல துளிர் வந்தது. துரு வந்தது மட்டுமல்ல பிளாசம் அங்க பூக்கள் அங்க வந்தது. பூல வாசனை இருக்கிறது. அதன் பின்பு கனி வருகிறது. காய் காத்து கனியும் வந்தது. ஒரு நாள் ராத்திரியில் அது வருமா? பிரணாந்தனுடைய செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒய் ஐஎம் அகைன்ஸ்ட் ஆர்கனைஸ் ரிலிஜன் அல்லது இந்த ஆர்க் என்ற செய்தியை சொல்லுகிறார். அது வந்து ஏற்கனவே வந்து வாதுகை மரத்தில் அது இருந்துச்சு. அந்த கிளை ஆரோனுடைய கோல் வந்து ஒரு நாள்ல ஒரு வாதுமை மரத்தில் இருந்தது. அது ஏற்கனவே பூ பூத்து அது கனி கொடுத்தது. இப்பொழுது அந்த கோல் வெட்டப்பட்டு மோசே கையில வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆரோன் கையில வந்திருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னதாக அது கனி கொடுத்தது, பூ பூத்தது. இப்ப அந்த மரத்திலிருந்து அது வெட்டப்பட்டனால காஞ்சி போச்சு. இப்ப மறுபடியும் அது வந்து பூ பூத்து கனி கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு நாள்ல தேவனத்தில் இருந்தோம். அலலுயா. தேவனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உலகத்துக்கு வந்தோம். காஞ்சி போன கோலா மாறிட்டோம். அலலுயா. இப்பொழுது நீங்க வார்த்தையில வந்திருக்கிறீங்க. அலலுயா. தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறீங்க. முதலாவது எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. பசுமையா மாறும். உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அலலுயா. நம்முடைய சோல் உயிர்ப்பிக்கப்படுகிறது. பின்பு என்ன செய்யணும்? நம்ம ஒரு சாட்சியான ஜீவியம், வாசனையான ஜீவன் பூ பூக்கிறது. அதன் முன்பு கனி வந்துட்டு எல்லாம் ஒன் நைட்டுக்குள்ள வந்துச்சு. எத்தனையோ வருஷம் அந்த மரம் வளர்ந்து அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு கொம்பு வந்து பூ பூத்தது. அது இப்பொழுதும் மறுபடியும் காஞ்சி போய் எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு மறுபடியும் அது துளுத்து கனி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? நாம ஒரு நாள்ல தேவனுடைய சமூகத்தில் இருந்தோம். தேவ புத்திரர் அங்க கனி கூர்ந்தார்கள். ஏபோனி எங்க இருந்தா? நான் பூமியை அசிபாரப்படுத்தின போது இதே காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி அவர்கள் கம்பீரித்தார்கள். ஏபோனி எங்க இருந்தா? நம்ம எங்க இருந்தோம்? அன்னைக்கு நம்ம கம்பீரிச்சோம். அலல்லையா. தேவன சிந்தையில இருந்தோம். இப்ப நம்ம கம்பீரிக்கும். இப்ப கம்பீரிக்காதவங்க அங்க இல்லைன்னு அர்த்தம். நீங்க அங்க கம்பீரிச்சுன்னா இங்கேயும் கம்பீரிப்பீங்க. இப்ப கம்பீரிக்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சி தரலன்னா நீங்க அங்க இல்லை. ஒரு நாள் அது வாழ்மை மரத்தில் இருந்தது. இப்பொழுது அது வாழ்மை மரத்தை விட்டு வெட்டப்பட்டது. நம்ம தேவனுடைய அவருடைய சிந்தையில இருந்தோம். நாம அதிலிருந்து வெட்டப்பட்டு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது காஞ்சி போன கோலா மாறிட்டோம். ஆனா இப்பொழுது வார்த்தையை நம்மை சந்திக்கும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது, உடன்படிக்கப்பட்டு முன்னால வரும்பொழுது, ஒன் நைட்ல எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து மகளிர் அந்த மகனா மரியாதை சந்திக்கும் பொழுது ஏழு பிசாசும் அவளை விட்டு ஓடி போச்சு. அவள் இயேசுவை நேசிக்கிறவளாக மாறிவிட்டான். சமாரியேசுரியை சந்தித்த உடனே அவளுடைய பாவ ஜீவியம் மாறிவிட்டது. அவளுடைய லைஃப் வந்து பிரகாசமாக மாறினது. பூ பூத்து கனி கொடுத்தது. அதே போல பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். அதே போல சகைவை சந்திக்கிறார். அதே போல இதை சவுளை சந்திக்கும் போது ஒன் நைட்ல அவங்க எல்லாம் மாறி போச்சு. அந்த நிமிஷத்திலே மாறி போச்சு. அதுதான் ஆச்சரியம். நான் வந்து தொடர்ந்து செய்தியை கேட்கிறேன், நான் இன்னும் கத்திற்கு ஒப்பு கொடுக்க எனக்கு ஒரு வருஷம் தேவை, அடுத்த வருஷம் நான் வந்து கத்திற்கு ஒப்பு கொடுத்துறேன். நிச்சயமா அடுத்த வருஷம் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஒப்பு கொடுக்குறவங்க இன்னைக்கே ஒப்பு கொடுத்துருவாங்க. இப்பொழுதே ரச்சையினால் இப்பொழுதே எனக்கு ஒரு பிரசங்கம் போதும், இன்னும் நான் நிறைய பிரசங்கத்தை கேட்கணும் இல்ல. ஒரு பிரசங்கத்திலே இந்த கம்பேகா மந்திரி என்ன சொல்லுவான், தண்ணீர் இருக்குது இப்பவுமே ஞானசாரம் கொடு. ஒரு நாள் நைட்ல வந்து மாறிட்டு அது பூ பூத்துட்டோம். அதனால ஒரு மெசேஜ் வந்து அவங்களை முற்றிலும் மாற்றிவிடும். ஆமே. ஃபோர்வர்ட் மெசேஜ், ஒரு மெசேஜ் வந்து ஒரு மனுஷனை மாற்றிவிடும். ஆமே. ஆனால் அதுக்கு ரொம்ப பீரியடு தேவையில்லை, ஒன் நைட்ல அது வந்தது. அதே போல கத்த தெரிந்து கொண்டார் என்றால், உங்களை உண்மையாகவே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் ஒரு பர்சனே போதும், சபைக்கு வந்த உடனே கத்திற்கு ஒப்பு கொடுப்பாங்க. நான் என் சொந்த ஊர்ல இருந்து பெந்தகோஸ்த சபைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தேன், ஈவினிங் வந்து அந்த கூட்டத்தில் காஸ்பல் மீட்டிங் அட்டன் பண்ண அன்னைக்கே ஒப்பு கொடுத்துட்டேன், அன்னைக்கு ராத்திரியிலே ஒப்பு கொடுத்துட்டேன். அதே போல இந்த வார்த்தையை நம்ம கேட்டேன், இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் தேவையில்லை. ரொம்ப நாள் சொல்றவங்க அவங்களுக்கு மனம் திரும்ப மனசில்லைன்னு அர்த்தம். ஒரு பர்சன் கேட்ட உடனே அன்னைக்கே லைஃப் மாறிடணும், அன்னைக்கே டெடிகேட் பண்ணிடணும். ஒரு நாள் ராத்திரியிலே மாறிவிட்டது. கத்தர் என்ன சொல்லுகிறார், யோவான் 15:16, யோவான் 15:16,
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் வந்து என் நாமத்தினாலே எதை கேட்டுக்கொள்வது அதை கொடுக்கும்படிக்கும் நீங்கள் போய் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, எல்லாரும் கனி கொடுக்க வேண்டும். நான் கத்தருன்னு நம்ம தெரிந்து கொண்டாரா, நம்ம தான் வார்த்தையில வந்திருக்கிறோம். ஆனா அதன் பின்பு ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து
கொண்டேன்.
எல்லாமே கத்தர் செய்யணும், நம்ம தான் செஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, கத்தர் செய்யணும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தாலே பிதாவை கேட்டுக்கொள்வதோ அதை அவருக்கு உங்களுக்கு கொடுக்க முடிக்கும். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அந்த அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டார், அவங்க பரிசுத்தாவி பெற்றாங்க, உலகம் எங்கிலும் போய் சத்தியத்தை சொன்னாங்களே. அன்னைக்கு டிராவலிங் பெசிலிட்டி கிடையாது, அன்னைக்கு பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் மைக் சிஸ்டம் கிடையாது. அந்த முதலாம் நூற்றாண்டிலே உலகம் எங்கிலும் போய் அவர் கனி கொடுத்தார்கள். ஹலலூயா. அந்த கனி நிலைத்து நின்றது. நம்ம கனி கொடுக்க வேண்டும். ஹலலூயா. கனி என்று சொல்லும்போது ஆவிக்குரிய கனி மட்டுமல்ல, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆமே. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டா அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தையாவது ஆதாயம் பண்ணுவீங்க, ஒரு ஆத்மாவையாவது ஆதாயம் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையினாலும் உங்களுடைய வார்த்தையினாலும் நீங்க கனி கொடுக்க வேண்டும். அதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதனால ஆரோனுடைய ராடு வந்து அது உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த ராடு வந்து சாட்சியான, அந்த பூக்கள் சாட்சியான லைஃபை கொண்டு வந்தது, சாட்சியாக ஜீவிப்பது, வாழ்ந்து காமிப்பது, அந்த மனம் வீசுவது, அதன் மின்பு கனிகள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. ஆமே. எனக்காக நீ மறித்தீர், நான் உனக்காக என்ன செய்தேன், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவரே, நான் வார்த்தையை சொன்னேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன். ஆமே. என்னுடைய குடும்பத்தை ஆதாயம், நோபாத்தனுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணினான். அந்த ராஜா வந்து தன் குடும்பத்தை ரத்த தீன்களை கொண்டிருந்தான், சிறைச்சாலைக்காரன் தன் குடும்பத்தை கொண்டிருந்தான். நம்ம என்ன செய்தோம், கணவனை ஆதாயம் பண்ணோமா, ஊக்கமா ஜெபிச்சோமா, பிள்ளைகளை ஆதாயம் பண்ணோமா, நம்ம சத்தியம் சொல்லி யாராவது ஒருத்தர் கனி கொடுத்தீங்களா, உனக்கு இவ்வளவு கிரேஸ் பீரியடை கொடுத்திருக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்தான்னு கேட்கும் பொழுது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க. ஆண்டவரே, இதோ என்னுடைய குடும்பத்தை உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன். ஹலலூயா. நான் வந்து இந்த சபையை உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன். என்னால் ஏந்ததை நான் செய்தேன், எனக்கு கொடுத்த கிரேஸ் படி எனக்கு கொடுத்த பலத்தின்படி உமக்காக ஊழியம் செய்தேன் என்று தைரியமாக நம்ம அவருக்கு முன்பாக நிற்க முடியுமா? ஒன்னா ஓட்ட விட்டுட்டு எல்லாத்தையுமே இழந்து போறது நினைச்சிருது. ஒரு மகனை வந்து அவ்வளவுதான், ஒரு மகன் பேச்சலிங் ஆயிட்டான், இப்ப மகனும் பேச்சலிங்கு, மருமகனும் பேச்சலிங்கு, ஒன்னொன்னா லூஸ் பண்ணிட்டு கடைசியில் இவங்க மட்டும் சபைக்கு வருவாங்க. பிறகு இவங்களும் ஒழுங்கா வராம இவங்களும் அவ்வளவுதான், இவங்களையும் காணல. இதே மாதிரி இருக்கலாமா? நம்ம குடும்பத்தவர் எல்லாரையும் குளோஸா கொண்டு வராண்டாமா? அவங்க சர்ச்சைக்கு வரலன்னா நீயே இன்னைக்கு சர்ச்சைக்கு வரலன்னு கேட்காண்டாமா? அவங்களை விட்டுட்டு நம்ம எப்படி வர்றது? நம்ம ஃபேமிலியை அட்லீஸ்ட் ஆதாயம் பண்ண முடியாதா? நீங்க என்ன கனி கொடுப்பீங்க? ஆரோனுடைய ரோடு வந்து அங்கே பசுமை ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது, சாட்சியான ஜீவியம் செய்தான், பூக்கள் வந்தது, கனி கொடுத்தா. உன்னால கத்தர் அவனை தெரிந்து கொண்டார். இனிமேல் அந்த ப்ராப்ளத்துக்கு முற்றுப்புள்ளி வந்தது. அந்த ஆரோனின் துளித்த கோலை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வைத்தார். அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எப்படி இருக்குன்னா என்னைக்கும் அது பசுமையா தான் இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சா என்ன ஆகுது? அந்த பொருள் கெடாம இருக்கு. அதனால நம்ம காய்கறி எல்லாம் அங்க கொண்டு வைக்கிறோம், அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த ராடை வைக்கும் பொழுது இது ஜீவனுள்ள ஊழியம். அல்லேலூயா. இட் இஸ் நாட் எ டெத் மினிஸ்ட்ரி, இது லிவிங் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியம் ஜீவனுள்ள ஊழியம். நம்ம கடந்த காலத்து செய்தியை பேசல, இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்துகிறார்? அல்லேலூயா. ஜீவன் இருக்கிறது, அதுக்கு அது அடையாளமாக ஆரோனுடைய மினிஸ்ட்ரி ஜீவனுள்ள ஊழியம். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதுக்கு அடையாளமாக வைக்கப்படும் பொழுது ஒரு நாளும் அது வாடி போகாது. அந்த பசுமை இலை பச்சையா இருக்கும், பூக்கள் கலரா இருக்கும், வாடுமை பூக்கள், வாடுமை பழமும் டேஸ்ட் மாறாம இருக்கும். எவ்வளவு காலம் வரைக்கும் இருந்துச்சு? சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஏழை பிள்ளைகள் உடன்படிக்கப்பட்டு தூக்கிட்டு போனாங்கல்ல, தூக்கிட்டு போகும்பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு. பலிசர்கள் வந்து அந்த உடன்படிக்கப்பட்டியை கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. பின்பு அது தாவீது ஒரு கூடாரத்தை போட்டு வச்சிருந்தா, சாலமனின் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அதையும் காணல. அந்த பத்து கற்பனை தான் இருந்துச்சே ஒழியும் ஆரோனி தூத்த கோயிலும் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இல்லை. அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, பலிசர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதேபோல ஜீவனுள்ள ஊழியமாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். லிவிங் டெஸ்டிமோனி, ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவிக்கிற கூடாரமாக இருக்க நம்முடைய மினிஸ்ட்ரி வந்து அது ஜீவனுள்ள ஊழியமாக இருக்க வேண்டும். ஆமே. அதனால இப்பொழுது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அங்க பாருங்க, உடன்படிக்கப்பட்டு எடுத்து பார்த்து அதை திறந்து இதோ ஆரோன் அங்க கோல காட்டு பாருங்க, கத்தர் அழைத்தார். பேர் என்ன இருக்கு? ஆரோன் எழு இருக்கு. யாரும் இனிமேல் ஆசாரிய ஊழியத்துக்கு வரக்கூடாது, ஒருத்தரும் வரக்கூடாது. கத்தரா ஏற்படுத்தணும். ஆண்டவர் இங்க பாஸ்டர் ஏற்படுத்துவாரா? இங்க இருக்கவங்க யாராவது பாஸ்டர் ஆகலாம், சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கு பாஸ்டர் ஆகணும்னா கத்தரால அழைப்பு வேணும். சத்தியம் தெரிஞ்சதுனால அல்ல, சிலருக்கு பெரிய கூட்டம் இருக்கும், அதனால கத்தர் எங்க கூட இல்லாமலாம் எங்களுக்கு பெரிய கூட்டம் வருது. ஆனா அந்த ஊழியம் ஜீவனுள்ள ஊழியமா இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால கத்தர் அழைத்தார் என்றாலும் அவங்க வார்த்தை வரும், முதலாவது வார்த்தை வரும். அந்த வார்த்தையை சுற்றி ஒரு கூட்டமான மக்கள் வருவார்கள். அப்பொழுது அவங்க அந்த மனுஷனுடைய தேவைகள், அந்த ஊழியத்தின் தேவைகள் அதனால சந்திக்கப்படும். நான் அந்த ஜாமன்கள் தான் அந்த நீர் வார்த்தையை தார், அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட மக்கள் அந்த வார்த்தையை சுற்றில ஐக்கப்படுவார்கள். இது அவர்கள் மூலமாக ஊழியத்தின் தேவை சந்திக்கப்படும். இதுதான் ப்ராப்பர் வே. ஆண்டவர் அப்படி ஒருத்தரை தெரிஞ்சுக்கொண்டா அவங்களை அப்படியே ஆண்டவர் செய்வார். யார்கிட்டையும் போயிட்டு அவங்க கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தரே அவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆரோன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் என்பது அங்கே உறுதியாக்கப்பட்டது. அவனுடைய ஊழியம் ஜீவனுள்ள ஊழியம் என்று உறுதியாக்கப்படும் பொழுது கலகத்துக்கு முற்றிலுமாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்தது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உறுதிப்படுத்தினார். என்ன அற்புதம்? ஒரு நாள் ராத்திரிக்குள்ள ஒரு கோல் துதித்து பூ பூத்து கனி கொடுக்குது. ஒரு நாள் ராத்திரியில் அது எப்படி சாத்தியமாகும்? அதனால ஆண்டவர் அதிகமான ஒரு அற்புதத்தை செய்து அவர் ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார். நம்மத்திலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை உறுதிப்படுத்துவார்.
ஆமென்.
நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபிக்கணும். மோசஸுடைய அந்த யாத்திரையிலே ஏற்பட்டதான பிராபலங்களுக்கு ஆண்டவர் முடிவை ஏற்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு கிரியைகளை செய்வான் என்றால் எல்லாத்துக்குமே ஆண்டவர் முடிவை ஏற்படுத்துவார். அவர் அற்புதத்தை செய்வார். அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். அதனால எல்லாருக்கத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. வார்த்தையினால் அகத்தி தரிந்து வியாதியும் வார்த்தையினால் அகத்தி தரி வியாதியும் வேதனையும் சூழல்லா சாந்திடுவோமதில் வேறமைக்காந்தி நடத்திய சரியே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்தித்தோம். கொண்டே சரியே அகமகிழ்ந்தே
உங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த செய்தி மகத்தான செய்தியா இருக்கு. எப்படி மோசையான் ஜனங்களை வழி நடத்தினோம், அதே போல ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நாங்கள் மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறோம். எங்களுக்கு மகத்தான செய்தி முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவர விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புக்கும் எங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. எங்களுடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அதிக கலகங்களும் பிரச்சனைகளும் வியாதிகளும் போராட்டங்களும் இருக்கும் பொழுது எங்களை நீர் அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய ஜபத்துக்கு நீர் பதில் தருகிறீர், பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறீர், எங்களை ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறீர். இந்த ஊழியத்தை, மலையாட்டி ஊழியத்தை ஜீவிக்கிற ஊழியமாக மாற்றுகிறீர், கனி கொடுக்கிற ஊழியமாக மாற்றுகிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாக இருக்க நீர் கிருபத்தாரும் இயேசுவே தொடர்ந்து வழி நடத்தும். முழங்கால் பண்ணிட்டு எல்லாருடைய எல்லாருக்கும் சுகத்தை தருவீராக. யார் யார் தடைப்பட்டிருக்கிறாரோ அவளுக்கு சுகத்தை தாரும். சூழ்நிலைகளை நீர் அனுகூலமாக்கி தருவீராக. இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும் பொழுது ஆரோக்கியத்தோடு செல்ல உதவிச்சு, இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக செல்லத்தக்கதா உதவிச்சு, உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதோடு நீர் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் தருகிறது. எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கத்தர் வாமி உங்கள் எல்லாரையும் ஆசிரிப்பாராக. ஆமீன்.